ಅನ್ಯಸಾಧ್ಯೇ ಸ್ವಾಭೀಷ್ಟೇ ಮಹಾವಿಶ್ವಾಸಪೂರ್ವಕಂ ತದೇಕ ಉಪಾಯತ ಯಾಂಛಾ ಪ್ರಪತ್ತಿ ಶರಣಾಗತಿ. ಶರಣಾಗತಿಂಗ್ರ ತತ್ವಂ ಇನ್ನದುಂಗ್ರತೈ சம்ஹிதை கூறுகிறது. பெருமானை அடைய வேணும், முக்தி அடைய வேணும் என்கிற ஆசை ஏற்பட்டவனுக்கு தன்னுடைய ஆசையை வேற எந்த வழிகளாலும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அதற்கு தன் கைகளில் வேறேதும் வழியில்லை என்கிற எண்ணம் யாருக்கு ஏற்படுகிறதோ அவன் பகவான் திருவடிகளையே அந்த உபாயமாக பற்றி அவனிடத்திலேயே பிரார்த்தித்து அவன் மூலமாகவே மோட்சத்தை அடைகிறான். நாம் ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறோம். அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கலாம். நாம் முயற்சி எடுத்து அடையும் வழிகள் சில. நம் முயற்சி இயலாது என்று புரிந்துவிட்டால் அப்போ மற்றொருத்தருடைய, அதை யாரால கொடுக்கறதுக்கு வல்லமை உண்டோ அவருடைய உதவியை நாடி அவர் அருளாலேயே அந்த விஷயத்தை அடைந்து விடலாம். நமக்கு பசிக்கிறது, சோறு வேணும். ஆனால் அதை சம்பாதிப்பதற்குண்டான வழிமுறை நம்மிடத்தில் இல்லை என்றால் அது யாரிடத்தில் நிறையா இருக்கோ அவரிடத்தில் கையேந்துகிறோம். அவர் கருணையே உருவானவர், அந்த பொருளையும் நிரம்ப உடையவர். ஆகையால் நாம் கேட்டதற்காக அந்த பொருளை நமக்கு கொடுக்கிறார். இதில் நம் முயற்சி இல்லை, கேட்டது மட்டும்தான் நாம் செய்தது. அந்த கேட்டதும் அன்னதாத்தா கொடுத்ததற்கு காரணமாகாது. யார் சோற்றை கொடுத்தாரோ அவருடைய கருணையே சோரை கொடுப்பதற்கு காரணமாயிற்று. ஆக நம்மகிட்டே இயலாமை, அவரிடத்தே கருணை, இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று சேரும்போது சரணாகதி பலிக்கிறது. ஆக சரணாகதிக்கு ரெண்டு தேவைகள். சரணாகதனிடத்தே இயலாமை வேணும், வேறு வழி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரண்யன், யாரிடத்தில் சரணாகதி பண்ணுறோமோ அவரிடத்தில் கருணையும் வல்லமையும் வேணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் அவரால் கொடுக்க முடியும். இயலாமை இருந்தால் தான் நாம் போய் அவர்கிட்ட உறுதியோடு கையேந்த முடியும். எங்கிட்ட வேற வழி இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கொடுக்கிறவர் மறுத்துடலாம். கை கால் நன்னாத்தானே இருக்குது, நீயே சம்பாதிச்சிக்க வேண்டிதானே, ஏன் எங்கிட்ட கேட்குறே என்று சொல்லலாம். அதே கைகால்கள் நன்னா இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை ஒரு தாயை நம்பியே இருக்கிறது, எனக்கு பசிக்கிறது சோறு போடுன்னு கேட்கறது. உனக்கு கைகால் நன்னாத்தானே இருக்கு, சம்பாதிச்சிக்க வேண்டிதானேன்னு தாய் கேட்கறது இல்லை. அப்போ ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்றும் பெரியவர்களாக நாம் ஆகி சுதந்திரர்கள்ங்கிற புத்தி வந்துடுத்துனால் கைகால் நன்னா இருந்தால் வேற யாரும் போட மாட்டான், நாம தான் சம்பாதிச்சுக்கணும். கைகால் நன்னாகவே இருந்தாலும் நாம் பரதந்திரர்கள், சுதந்திரர்கள் இல்லை, மற்ற பேரிடத்தில் சார்ந்திருக்கும் அவர்கள் என்கிற புத்தி வந்துட்டாலும் கேள்வி கேட்காமல் கொடுத்துருவார்கள். முதல்ல சொன்னத்துக்கு திருஷ்டாந்தம், லோகத்திலேயே கைகால்கள் சரியில்லாதவர்களை வைத்து காப்பாற்றுவோம், ஆனால் சரியிருக்கிறவாளை அவர்களே பார்த்துக்கணும்னு விட்டுடுவோம். ஆனால் தான் பெத்த குழந்தைக்கு கைகால் ஒழுங்காக இருந்தாலும் அந்த குழந்தை முயற்சிக்கணும்னு தாய் விருப்பப்படுறதில்லை. தன்னுடைய அருளால் தான் அதற்கு பால் ஊட்டுகிறாள், சோறு ஊட்டுகிறாள். இந்த தத்துவங்களை நாம் நன்கு ஞாபகம் வச்சுட்டோம்னா தான் சரணாகதி புலப்படும். நாம் பெருமானை அடையணும் என்கிற விருப்பப்படுகிறோம். சரணாகதியை எதற்கு வேண்டுமானாலும் செய்யலாம். உலக இன்பத்தை பெறுவதற்கும் செய்யலாம், மோட்சத்தை பெறுவதற்கும் செய்யலாம். ஒத்தர் ஒரு ஒரு பலத்துக்காக சரணாதி பண்ணியிருக்கா. உத்தரை பரீட்சித்து கர்ப்பத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக சரணம். திரௌபதி தனக்கு ஆபத்தில் புடவை வேணும் என்பதற்காக சரணம். தர்மபுத்திரன் ராஜ்யத்தை மீட்டு கொடுக்க வேணும் என்று சரணம். அர்ஜுனன் ஒன்றுமே புரியலே, நல்லதை சொல்லு அப்படிங்கிறதுக்காக சரணம். ஆழ்வார்கள் அனைவரும், ஆச்சாரியர்கள் அனைவரும் மோட்சத்தை வேண்டி சரணம். விபீஷணன் ராம கைங்கரியத்தை வேண்டி சரணம். இப்படி ஒன்னொன்னு பிரார்த்தித்து ஒத்தொத்தர் பண்ணியிருக்கார். நாம் எதிர்க்க வேணுன்னாலும் பண்ணலாம், எந்த பலம் வேணுன்னாலும் கிடைக்கும். ஆனால் மற்ற பலத்துக்கெல்லாம் சரணம்னு சொல்லாமல் பெருமானை அடைவதையே பலமாக கொண்டு அதற்கு சரணம்னு சொல்றது தான் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா மற்றதையும் நம்மால் நம்மளை காப்பாற்றிக்க முடியலன்னா அவர்கிட்ட கேட்கலாம். ஆந்தனை உத்தர பார்த்தாளே, அவள் கர்ப்பத்தை அவளால் காப்பாற்றிக்க முடியல. அஸ்வத்தாமா எய்த ஆயுதம் வந்து கர்ப்பத்தை கலக்க ஆரம்பிச்சுடுத்து. துரியோதனனுக்கு ரொம்ப நல்லது பண்ணுறதா நினச்சிந்து செஞ்சோற்ற கடனை தீர்க்கணுங்கிறதுக்காக அஸ்வத்தாமா அம்பு விட்டுட்டார். பாண்டவர்களையும் அழைக்கட்டும், பாண்டவர்களுடைய குலத்தையே அழிக்கட்டும்னுட்டு அதனால தான் அது கர்ப்பத்துக்குள்ளவே தொந்தரவு பண்ணிது. உத்தரையும் திரௌபதியும் கண்ணனிடத்தே சரணம் புகுந்தார்கள். கண்ணன் கர்ப்பத்துக்குள்ளேயே போய் இருந்து சுத்தி சுத்தி வந்து ரட்சித்து கொடுத்து வெளியில் வந்து பிறப்பித்தார் என்று சரித்தது. அப்போ எதற்கும் பகவான் அனுகிரகிக்கிறான், எதற்கும் நாம் சரணாகி பண்ணலாம். ஆனால் அதுக்கெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப சின்ன விஷயத்தை வாங்கிக்கிறதுக்கு பெரிய அம்பு எய்தா போலே. சின்னத்துக்கு சின்னது கொடுத்தா போதும், அதுக்கு இவ்வளவு பெரிய கட்டணம் பண்ணணுமா? சரணாகதிங்கிறது பெரியதை கொடுக்கறதுக்காக, பகவானிடத்தில் அவனையே கேட்பதற்காக. ஆகவே அனன்யசாத்தியே சுவாபீஷ்டே, இந்த அடிப்படை கருத்துகளோடு இப்போ சரணாகதினா என்னன்னு பார்ப்போம். அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் ததேக உபாயதா யாஞ்சா பிரபத்தி சரணாகதி. பிரபத்தி என்பதுதான் சரணாகதி. பிரபத்தின்னாலும் சரணாகத்தின்னாலும் ஒன்றுதான். பிரபத்திங்கிறது ஒரு புத்தி, சரணாகத்திங்கிறது ஒரு செயல்னு சொல்றதை காட்டிலும் சரணாகத்திங்கிறது ஒரு அறிவுன்னு சொல்ல வேண்டும். ஒரு புரிதல், உணர்த்தி அறிவு அப்படின்னா அது நம்ம புத்தியினுடைய ஒரு நிலை, உயர்ந்த நிலை. பிரபத்தி சரணாகதி. பிரபத்திங்கிறது பிரதிபத்தின்னு வச்சுக்கோ. பிரதிபத்தி பிரதிபத்தினால் ஓர் உறுதியான நம்பிக்கையோடு கூடிய புரிதல். புரியறது நம்பிக்கையோட புரியறது, உறுதியான நம்பிக்கையோட புரியறது. ஏன்னா புரிஞ்சு போயிடும், ஆனால் புரிஞ்சது கூட நம்பிக்கை வராது. தெரியறது ஆனால் என்னால் நம்ப முடியல சுவாமி, நம்புவேன் ஆனால் ஓரளவுக்கு நம்புகிறேன், அதுக்கு மேலே நம்ப முடியல. அப்போ புரிய வேணும், புரிந்ததில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும், நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் பிரபத்தி பிரதிபத்தின்னு சொல்கிறார்கள். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன், அதுதான் வழி, இதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உறுதியாக நம்புகிறேன். இந்த உறுதியான நம்பிக்கை தான் சரணாகதி. உறுதியான நம்பிக்கை தான் பிரபத்தி. இந்த நம்பிக்கை எப்போ வரும் நமக்கு ஒரு இடத்துல? இது ஒன்று தான் வழி, இதை தவிர வழி கிடையாதுங்கிறது எப்போ தெரிஞ்சுப்போம்? வேறு வழி கதவுகள்லாம் அடைக்கப்படணும், அப்போ தான் இது புரியும். கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஜன்ன கதவு திறந்துருக்கும்னா கூட சரி அது வழியாக தான் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிப்போம். நிச்சயமாக கிடையாது, மொத்த ஜன்னலையும் சாத்தியாச்சு, வெளிச்சம் வர்றதுக்கு வழியே இல்லை, கதவத்தனையும் சாத்தியாச்சு, அனைத்தும் வேறு மார்க்கங்கள் மூடப்பட்டு விட்டன. அப்படின்னா ஒரே ஒரு மார்க்கம்தான் மிச்சம் இருக்குங்கிற உறுதி ஏற்படும். ரெண்டாவது வகை, நான் ஏற்கனவே இந்த ஒரு மார்க்கத்துலேயும் போய் பார்த்துருக்கணும், முட்டிண்டு கீழே விழுந்துருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்பிக்கைப்படும். இதுலேயும் போய் பார்த்தேன், ஒன்றும் இல்லை இருட்டு, இதில் போனேன் இருட்டு, அதில் போனேன் புலி சிங்கம், இதில் போனேன் திரும்பியே வருவேனா தெரியாது. இப்படி ஒரு பாதையும் இருக்குன்னா போகமாட்டோம். பாதையை அடைச்சுட்டாலும் போகமாட்டோம். பாதையில் நிறைய ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சாலும், நம்மால் சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டாலும், பட்டுட்டு திரும்பி வந்துட்டாலும் நிச்சயமாக அதில் இருக்கிற நம்பிக்கைகள் போயிடும். அப்போ பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு பாதைன்னு இருந்தால் நம்பிக்கை உறுதியாக தானே இருந்தாங்க. அந்த பாதை இருக்குதுன்னு தெரிஞ்சுன மட்டும் பிரயோஜனம் இல்லை, அந்த பாதை தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். பாதை இருக்குதுன்னு தெரிஞ்சுனுட்டா உணர்தல், பாதை தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுனுட்டா நம்பிக்கை, இந்த பாதை மட்டும்தான் எனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுனுட்டா உறுதியான நம்பிக்கை. இந்த சப்தங்களை மட்டும் மாற்றி பார்த்துட்டுனா போகும். முதல்ல ஒரு மார்க்கம் இருக்குது, இது ஒரு வழி, இது ஒரு வழி, இது ஒரு அதுவும் ஒரு வழி அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இந்த வழியை சாத்தினா, இந்த வழியை சாத்தினா, இந்த வழியை சாத்தினா, அதுவே வழி. மறுமொழியோ, ஏற்கனவே அதுவும் வழி, இந்த கதவெல்லாம் சாத்தியாச்சுன்னா அதுவே வழி. அப்போ நான் அதில் போகி இது ஒன்று தான் நடக்கும்னு எல்லாரும் சொல்லிட்டா எனக்கு அது மட்டும்தான் வழி. அப்படிங்கிறத தெரிஞ்சுனுட்டால் அப்போ அந்த பாதையில் நமக்கு உறுதி ஏற்படுறது, பாதையில் நம்பிக்கை ஏற்படுறது. அடுத்து இந்த பாதையில் இப்போ தான் நான் முதல்ல காலடி வைக்க போகிறேன், யாரானும் போயிருக்காளோ அப்படின்னா தான் நான் நம்புவேன். வாஸ்தவம் இந்த கதவெல்லாம் சாத்திட்டா அந்த கதவு ஒன்று தான் திறந்துருக்கு, அதுக்குங்கிறதுக்காக அதில் போயிட முடியுமா? இந்த கதவு மட்டும்தான் திறந்துருக்குங்கிறதுக்காக அதில் நம்ப முடியாது. அந்த கதவில் போய் போய் சேர்ந்தவா இருக்கணும், அப்போ தான் சரின்னு அந்த கதவையே நான் ஒத்துப்பேன். உண்டானால் எத்தனையோ ரிஷிகள், சாஸ்திரம், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இத்தனை பேர் அந்த மார்க்கத்தில் தான் போய் போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்காருன்னு வச்சுங்க. அப்போ தேவலை சுவாமி இப்போ சரியான மார்க்கம்தான், அப்போ இதன் மூலமாகவே போவோம், நாம் போக வேண்டிய இடத்த அடைஞ்சிடுவோம். மற்ற இடத்துல வெறுப்பு வரணும், இந்த ஒரு வழியில் மட்டும் விருப்பம் வரணும். மற்ற இடத்துல வெறுப்பு நடக்காதுங்கிறதுனாலே, எனக்கு உகவாததுங்கிறதுனாலே, அது எனக்கேற்றதே இல்லை. ஒருத்தருக்கு கால் முடியாது, மெதுவாக தான் நடக்கிறதுக்கு முடியும். ஆனால் அந்த பாதையை பார்த்தா அது கரடு முரடான பாதை, அது நடக்கச்சவே அப்படி இப்படி ஆடும்னு வச்சுங்க. ஏதோ ஊஞ்சல் பாலை மாட்டோம் ஆடிதுன்னா ஏற்கனவே நிற்கிற இடத்துக்கே நம்மளால் முடியல. அப்போ அதுக்குள்ளே போனோம்னா தலகு பிறக்கவே விழுந்துருவோம். அப்போ அது நமக்கேற்றதே இல்லை. பாதை இருக்குது, போகலாம், ஆனால் யாரால் போகலாங்கிறது இருக்கோ இல்லையோ, என்னால் அந்த பாதையில் போக முடியாது. அதுக்கு என்னென்னா 25 பிள்ள ஒருத்தர் நான் திருட காத்திரமாக இருந்தார்னா அவர் வேணால் அதில் போய் பார்க்கலாமே தவிர நமக்கு அதுக்கெல்லாம் வழியே இல்லை. அப்போ நாம் வேண்டான்னு விட்டுடுறோம். பல விதங்களில் இன்னென்ன பாதை வேண்டான்னு விட்டுடுறோம், அடைச்சுட்டபடியாலையும் விட்டுவிடலாம், என்னால் அதில் போக முடியாதுங்கிறதுனாலையும் விட்டுவிடலாம், இதில் போய் ஒத்துரும் அன்னட பக்கம் சேர்ந்ததே இல்லையாம் அப்படிங்கிறதுனாலையும் விட்டுவிடலாம். இப்படி பல காரணங்களால் பாதையை விட்டுட்டு இந்த ஒரே பாதை தான் எனக்கு இருக்குது, சுகமான பாதையாமே, இந்த பாதையில் கஷ்டம் கூட கிடையாதான், ரொம்ப சுருக்கமான பாதையாம், இதில் தான் சீக்கிரமே போய் அடைய போகிறோமா, மேலும் நம்ம காலு முதுகுக்கு ஏற்ற பாதை இது தானா அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுத்துனால் அப்போ மற்றதில் கண்ணையே வைக்காமல் தைரியமாக இந்த பாதையில் போவோமோ இல்லையோ. அதே போல் பிரபத்தி சரணாகதி, உறுதி, நம்பிக்கை, உணர்தல், சரணாகதி, அது ஒரு புத்தியின் நிலை, ஓர் அறிவு, அந்த விசேஷமான அறிவு தான் சரணாகதி. என்ன அறிவு? பிரபத்தி சரணாகதிங்கிறத விளக்கமாக பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்தங்களை சொல்கிறேன். அனன்யசாத்தியே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் ததேக உபாயத்தாய் அஞ்சா. இந்த சரணாகதியில் அடிப்படை என்ன? இப்போ ரொம்ப முக்கியம் எது? இந்த பாதை தான் இருக்குன்றத்தில் முன்னேற போகிறோமே, அந்த முன்னேற்றத்தில் நம்ம வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப முக்கிய தேவை எது? நடக்கிறதா, பாதையை தேர்ந்தெடுக்கிறதா? எதுவும் இல்லை, இந்த ஒரு பாதை தான்ங்கிற உறுதி, மகாவிஸ்வாசம்னு சொல்கிறோம் இல்லையோ. ஏன்னா மற்ற ஒன்றும் இல்லை, இந்த ஒன்று தான் இருக்கிறது, அப்போ அதைத்தானே நான் நம்பி ஆகணும். அதனால் அந்த மகாவிஸ்வாசத்தை அடிப்படையாக கொண்டது சரணாகதி. மகாவிஸ்வாசபூர்வகம் ததேக உபாயதாய் ஆஞ்சா. அந்த பெருமான் ஒருத்தர் தான் மிச்சம் இருக்கிற பாதைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படியா? இத்தனை எழுத ஊர் பாதையை பற்றி சொல்லிடுறேன். இப்போ பெருமான் தான் பாதைங்கிறீர்னால் பகவான் அடையறதுக்கு என்கிட்ட இரண்டு விதமான பாதைகள் உண்டு. ஒன்று என் முயற்சியால் அடையும் பாதை, மற்றொன்று அவன் அருளால் அடையும் பாதை. இது நான் முயற்சித்து அடையிறது சாத்தியோபாயம்னு பேர். சாத்தியம் சாத்தியம்னா நான் சாதிக்கிறது, நாம் பிரயத்தனப்பட்டு சாதிப்பது. இது என் முயற்சியால் சாதிக்கப்பட்டால் சாத்தியோபாயம், என் முயற்சி ஆகாது, அவன் அருளால் சாதிக்கப்பட்டால் சித்தோபாயம். சித்தம்னா ஏற்கனவே இருக்கு, நாம் முயற்சி எடுத்து சாதிக்க வேண்டாம். சாத்தியம்னா நாம் முயற்சி எடுத்து சாதிக்கணும். அப்போ சில சில சாத்தியோபாயம், ஒன்றே ஒன்று சித்தோபாயம். சாத்தியோபாயம் என் முயற்சியால் சாதிப்பது, சித்தோபாயம் ஏற்கனவே பெருமான் இருக்கார், அவர் அருளுகிறார், அவர் இருக்கிறார், அவர் எனக்கு அருள் புரிகிறார், அதனால் சாதிச்சுடுறோம். இந்த ரெண்டு தான் உபாயத்தில் வழி. எப்பவும் நம்ம முயற்சி இல்லை அங்கே முயற்சி, 18 மாடி கட்டடத்துக்கு மேலே போகணும், மாடிப்படிக்கட்ட ஏறி போனால் என் முயற்சி, அதுக்குன்னு ஒரு பொத்தான அமைக்கணுன்னே விருன்னு மேலே கொண்டு போய் விடுறதே, அது அதோட அருள். அது இருந்தால் தான் மேலே போக முடியும். நான் எங்கே மூச்சு வாங்கிட்டு 18 மாடி ஏற போகிறேன், இப்போ அதில் ஏறு நின்றுண்டு கதவை சாத்திட்டு அப்படி ஒரு அழுத்த அழுத்தினோம்னா அப்படியே புஷ்பக விமான மாட்டம் மேலே போகிறது, மேலே கொண்டு போய் விட்டுடுறது. இப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ளே என்ன தேவை? என் முயற்சியாக இருந்தால் நான் ஏறினேனா இறங்கினேனா உட்காந்தேனா என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த உள்ளுக்குள்ளே ஏறி உட்காண்ட அப்புறம் அது விட்ட வழி. அந்த உறுதி ரொம்பவே வேணும். அது நடுவில் நின்னாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஓடலைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்னையே அதுங்கிட்ட சமர்ப்பிச்சுட்டேன், கதவையும் சாத்தியாச்சு. இனிமேல் அது போனால் போனதில் சேர்த்தி, போகாட்டால் போகாத்துல சேர்த்தி, போகும். அந்த நம்பிக்கையோடு தான் ஏறி உட்காண்டிருக்கும். அதனால் குறுக்க ஊத்துன்னு வரமாட்டார்கள். அந்த உள்ளு நடத்துல தான், விஷய நடத்துல தான், யந்திரத்தில் தான் நம்பிக்கை. அதை நடத்துல நம்ம சமர்ப்பிச்சுட்டு மேலே போகுமான்னு பார்த்துட்டுருக்கோம். குறுக்கை ஏதான் ஆபத்துன்னுட்டால் அங்கங்கே கதவை கதவை அடைச்சி எதான் நம்ம கையை விட்டுலாம் திறக்க பார்த்தோம், உள்ளதும் நின்றுபடும். அதனால் நாம் ஒன்றுமே செய்யக்கூடாது, பேசாமல் இருக்கணும். தானே அது மேலே கொண்டு போய் சேர்க்கும். அப்போ நம்ம முயற்சியால் பாதகள், மற்றொருத்தரின் அருளால் பாதகள். எம் முயற்சியா, மற்றொருத்தருடைய முயற்சியா, இது சாத்தியோபாயம், அது சித்தோபாயம். இப்போ பகவான் அடையணுங்கிற புரிதல் நமக்கு வந்துடுதுன்னு வச்சுப்போம். சாத்தியோபாயமும் இருக்குது, சித்தோபாயமும் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குள்ளே நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இதன் மூலம் போகிறோமா, இதன் மூலம் போகிறோமா. சாத்தியோபாயங்கிறது என்னென்ன இருக்கும், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அதுதான் சாத்தியோபாயம். இதன் மூலம் நாம் பக்தி பண்ணி பெருமான் அடைய போகிறேன், பக்தியை உபாயமாக கொண்டு பெருமானை அடைய போகிறேன் அப்படின்னா ரொம்ப வருஷம் பண்ணும். முதல்ல சாத்தியோபாயம்னாலே முயற்சி என்னதாடுறது. அப்போ எனக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோதான முயற்சி பண்ணுவேன். அந்த உள்ளில் ஏறி உட்காந்துடுனா 1.5 நிமிஷம் 100 மாடி அப்படின்னு வச்சுவிட்டா, அது 1.5 நிமிஷமும் இல்லை, 1.75 நிமிஷமும் இல்லை, 1.5 நிமிஷத்தில் கொண்டு போய் இறக்கி விடும். அதே நான் அந்த 100 மாடி ஏறுறேன்னு வச்சுங்க, சிலர் 10 நிமிஷத்தில் ஏறலாம், சிலர் அரை மணியில் ஏறலாம், சிலருக்கு அரை நாள் பிடிக்கலாம். அப்போ அது அவனவனுடைய சக்தியை பொறுத்தது. எனக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அவ்வளோ மெதுவாகத்தானே நான் ஏறுவேன். நான் சின்ன பிள்ளையாக இருந்தால் கிடுகிடுன்னு ஏற போகிறேன், எனக்கு வயசாக இருந்ததுன்னா மெதுவாக ஏற போகிறேன். ஆக சாத்தியோபாயம்னாலே எனக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ, எனக்கு என்ன சக்தி இருக்கோ, அதுக்கு தகுந்து தான் முக்தி கிடைக்கும். அது என்ன வேணுமானாலும் இருக்கலாம், பல பிறவிகள் கழித்து கூட இருக்கலாம். பக்தி யோகத்தில் அந்த பிறவிலெல்லாம் மோட்சம் கிடைக்காது. பக்தி யோகத்திலே நாம் பண்ணியிருக்கிற பாபங்கள் எல்லாம் ஒன்றுனா கழியணும். எல்லாருக்குமே தெரியும் பாபம் கழிந்தால் தான் மோட்சம் முடியும்ட்டு. நம்ம பெருமானை குறித்து உபாசனம் பண்ணுறோம், உபாசனம் பண்ண 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 அந்த யோகத்தின் சிறப்பால் ஒன்றுனா பாவங்கள் அழியும். அழிந்த பிற்பாடு என்னைக்கு மொத்தம் தொலையிறதோ அன்னைக்கு தன்னுடைய மோட்சம் கிடைக்கும். அந்த பாபத்தை அழிச்சிக்கிற பொறுப்பை இப்போ யார் தாடுறது, என்ன தாடுறது, என்ன எம் முயற்சி, யாம் பண்ணிட்டு இருக்கிற பக்தி யோகத்தில் தானே மோட்சம் போகணும்னு பார்க்குறேன். அப்படின்னாலே அத்தனை பாபங்களை தொலைக்கிறதுக்கு எனக்கு எத்தனை நாள் பிடிக்குமோ பிடிக்கும், மெதுவாக தான் நடக்கும், அவசரப்பட்டால் நடக்காது. ஆக கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அதை ஒன்றா சேர்த்து நடுவோம். கர்ம ஞானங்களை அங்கமாக கொண்ட பக்தி யோகம்னு வச்சுக்கும். அங்கம் அங்கம்னால் அது 2nd பக்ஷம், இந்த அங்கங்களால் அங்கி அடைவோம். கர்ம ஞான யோகத்தை பண்ணிகிட்டே இருந்தால் தான் பக்தி யோகம் கிட்டும். அப்போ பக்தி யோகம்தான் மோட்சம் கொடுக்க போகிறது, அதுதான் உபாயம். ஆனால் பக்தி நேரம் வந்துடாது. பக்தியை ஆரம்பிக்கிறதுக்கு தடங்களாக நிறையா பாபங்கள் இருக்குது, அதை தொலைக்கிறதுக்கு தான் கர்மயோகம், ஞான யோகம். நீங்கள் கீதையில் அடிக்கடி 3 யோகத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பிடும் இல்லையோ, கர்ம ஞான பக்தி யோகம்னு. கர்மயோகமோ ஞான யோகமோ நேரம் மோட்சம் கொடுக்காது, பக்தி யோகம்தான் மோட்சத்துக்கு உபாயம். ஆனால் அந்த பக்தியை ஆரம்பிக்கிறதுக்கே தடங்களாக பாபங்கள் இருக்கும், அதை தொலைச்சிக்கிறதுக்கு கர்மயோகம் ஞான யோகத்தை பண்ணித்தான் ஆகணும். கர்ம ஞான யோகங்களை செய்தால் பக்தி ஆரம்ப விரோதி பாபங்கள் தொலையும். அப்படியே ஞாபகம் வச்சுங்க, கர்ம ஞான யோகங்களாலே பக்தியை ஆரம்பிப்பதற்கு விரோதமாக இருக்கும் பாபங்களை தொலைத்து பக்தியை தொடங்குகிறோம். பக்தி தொடங்கின பிற்பாடு எத்தனையோ பிறவிகள் பிடிக்கலாம். எத்தனை பிறவிங்கிறத எப்படி நிர்ணயிக்கிறது, நம்ம சக்தியால் எவ்வளவு பக்தி பண்ணுறோமோ, எத்தனை பாப கூட்டங்கள் இருக்கோ அந்த ரெண்டையும் கணக்கு பண்ணிக்கணும். எனக்கு முயற்சிக்கு எவ்வளவு திறமை இருக்குது, எவ்வளவு பாபம் இருக்குது, அந்த திறமை அந்த முயற்சியால் இந்த பாபங்களை கழிக்கணும். என்னைக்கு கழிக்கிறேனோ பிராரப்த கர்மங்கள் தொலையற அன்னைக்கு எனக்கு முக்தி கிடைக்கும். இதுதான் பக்தி மார்க்கத்துக்கு இருக்கிற சிறப்பு. ஆனால் கண்டிப்பாக மோட்சம் கொடுத்துரும், நாள்படும், என் முயற்சியால் நடத்தப்படும். ஏன்னா அது என்னோடய முயற்சி. ஆனால் என் முயற்சியை தவிர பக்தி யோகத்தை பண்ணிட்டே மோட்சத்துக்குள்ளே பட முடியாது. மோட்சத்தை கொடுக்க வேண்டியவன் பகவான் தான். பக்திங்கிறது அச்சித்தொல்யம், பக்திங்கிறது ஜடப்பொருள், அது வந்து அறிவு இருக்கிற ஒரு பொருள் அல்ல. நாம் பக்தி விளக்கேற்றுகிறோம்னு சொன்னால் அது அறிவு இருக்கிற பொருள் அல்ல. விளக்கேற்றும் எனக்கு அறிவு உண்டு, யாருக்கு விளக்கேற்றுகிறோம் அவனுக்கு தான் அறிவு உண்டு. எங்கள் 2 பேருக்கு தான் உண்டே தவிர விளக்கேற்றுதல்கிற செயலுக்கு அறிவு கிடையாது இல்லையோ, அது ஜடப்பொருள். ஆனால் விளக்கேற்றுதல், பெருக்குதல், மெழுகுதல், கோலம் போடுதல், இதுதான் பக்தி. அப்போ இதுகளால் மோட்சம் கொடுக்க முடியாது. இதை பண்ண யாரை குறித்து பண்ணுறோமோ அவருக்கு திருப்தி ஏற்பட்டு ஆனந்தம் ஏற்பட்டு இந்தான் நீ கேட்ட மோட்சம்னு கொடுக்க வேண்டும். இப்போ யாரெல்லாமோ தபஸ் பண்ணுறா, தபஸ் பண்ணவர்கள் இன்னது வேணும்னு பிரம்மாவனிடத்தில் கேட்குறா, தபஸ்ஸே கொடுக்குமா? அது கொடுக்க முடியாது. நான் ஒத்த காலில் குண்டூசியில் நின்னதா எனக்கு அதை கொடுத்தது? அதனால் பிரம்மாவுக்கு ஆனந்தம் ஏற்பட்டு அவருடைய அருள் எனக்கு அதை கொடுத்ததே தவிர, தவங்கிறது எதுக்கப்போ? அந்த தபஸ் யாரை குறித்து பண்ணுறேனோ அவருக்கு திருப்தி ஏற்படுத்துறதுக்காக, அவருக்கு கொடுக்கணுங்கிற கருணை உள்ளத்தை தூண்டி விடுவதற்காக. கருணையை கிளப்புவதற்குன்னு தான் சொல்லணுமே தவிர கருணையை உற்பத்தி பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ ஹிரண்யகசிபு ஓஹோன்னு தவம் பண்ணி பிரம்மாவுக்கு புதுசாக கருணை கொடுத்து வேண்டாரா? அப்படி அல்ல, கருணை ஏற்கனவே இருக்க வருட்டே, ஆனால் அது எம் பேரில் ஓடி வரணுமோ இல்லையோ, அதற்காகத்தான் இவர் முயற்சி எடுக்கிறார். அப்போ நம்முடைய முயற்சி பக்தி யோகம், அதனால் ஆனந்தப்படுறது பெருமான். அப்போ அந்த பகவானே நமக்கு அருளுகிறார், மோட்சத்தை அடைஞ்சிடுறோம். இதெல்லாம் சாத்தியோபாயம், சாத்தியமான உபாயம், நம் பிரயத்தனத்தால் சாதிக்கிறோம் பக்தி யோகம். இப்போ பக்தி யோகத்தினுடைய ஒன்று ரெண்டு என்ன பார்த்துட்டோம்? நம்முடைய முயற்சி இருக்கணும், இதனால் பெருமாள் ஆனந்தப்படணும், அவர் தான் எப்படியும் கொடுக்கணும், நான் தான் என் பாபத்தை தொலைச்சிக்கிறதுக்கு உறுதி எடுத்துக்கிறேன், நான் தான் அதுக்கு பொறுப்பு, அதனால் பல நாட்கள் ஆகலாம், ஏன்னா என் சக்தியை பொறுத்து தான் பக்தி, பண்ணியிருக்கிற பக்தியை பொறுத்து தான் பாபம் தொலைதல். இது வரைக்கும் நான் எழுதினுட்டில கையில் எழுதி கட்ட கூட மனசில் எழுதிங்க. இதெல்லாம் சாத்திய உபாயத்துக்கு இருக்கக்கூடியவை, ரொம்ப சிறந்தது பக்தி மார்க்கம். ஆனால் இப்போ அடியும் உட்கார்ந்து யோசிக்கிறேன், இதெல்லாம் என்றைக்கு நடக்க போகுதுன்னு தெரியலையே. இருக்கிறத பார்த்தா 70-80 வயசு, இவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தா பல கோடி ஆண்டுகளானால் கூட எம் பாபத்தை நான் தொலைச்சிக்கிறதுக்கு முடியாது. முதல்ல எதுக்கு இந்த பாடு? வேண்டே வேண்டாமே, இதை விட சுலபமான வழி எதான் இருக்கா என்று தேட பார்த்தேன். இருக்குது, சுலபமான வழி இருக்குது, ஆனால் அந்த வழியை ஒத்துக்கலாமான்றது யோசனை. என்ன வழி இருக்கலாம்? நான் முயற்சி எடுக்கிறத விட வேற யாரான இதை சட்டுன்னு கொடுத்துட்டாள்னா தேவையில்லையே, எதுக்கு இந்த பாடுப்போ அப்படின்னு செவே உடனே ஒரு புத்தி என்ன வரும் தெரியுமா? இது என்ன கையால் ஆகத்தனமா? இப்படி போய் உன் முயற்சி கிடையாது, இன்னொருத்தர் கொடுன்னா யாரோ ஒருத்தர் வாசலில் உட்காந்து பிக்ஷை எடுத்துட்டுருக்கார், நம்மளே வைக்க மாட்டோம், நல்லா தானே இருக்கு, நீர் போய் சம்பாதிச்சிக்க வேண்டியதானே, எதுக்கு எங்ககிட்ட கேட்குறீன்றோமோ இல்லையோ. ஆனால் அதுக்கு தான் முதல்லையே சொல்லிட்டேன், இந்த வார்த்தையை ஒரு தாய் குழந்தையினிடத்தில் கேட்கறது இல்லை. பிக்ஷை போடுறவன் பிச்சை எடுக்கிறவன் இடத்துல இந்த குத்தம் சொல்லுவானே தவிர, என்னால் ஒன்றுமே முடியல, சோர்வாக இருக்குதுன்னு பொண்ணு பள்ளிக்கூடத்துலேயும் திரும்பி வந்து பையை தூக்கி போட்டுட்டு ஒன்றும் முடியாத உட்காண்டு கேட்கக்கூட வேண்டாம். ஆனால் ஒன்றும் முடியாத உட்காந்தாளுங்கிறத பார்த்துனுட்டே தாய் ஓடி போய் தானே பாடுறான். அப்போ வந்து கை கால் தானே நன்னா தானே இருக்குது, போய் கொஞ்சம் வேலை பார்த்து வந்து நீயே தளிகை பண்ணி நீயே சாப்பிட்ருந்தா என்ன இப்போ என்ன கேட்கறது இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன புதுசான ஒன்று வருது? தொடர்பு. தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் உண்டான தொடர்பு, நமக்கும் ஒத்தருக்கும் நெருங்கின பந்துத்வம், நெருங்கின உறவு இருந்துடுச்சுனால் அப்போ அந்த உறவுனால் அவர் கொடுத்துருவார். அந்த இடத்துல அது கையாலாகாத்தனம்ங்கிற பேர் இல்லை, உரிமைங்கிற பேர். பேர் மாறிடுற சொல்லியோ, ஏற்கனவே பிச்சை எடுக்கிறவர் நம்மக்கிட்ட கேட்டார்னா அது கையாலாகாத்தனம், அங்கே உரிமையே கிடையாது, அதனால தான் வெய்கிறோம் நம்ம. ஏன் எடுக்கிறே ஒழுங்காக நீ பாட்டு பார்த்துக்க வேண்டியதானேன்னுட்டு. ஆனால் ஒரு குழந்தை தாய் நடத்துல கேட்கறதோ, சிஷ்யன் ஆச்சாரிய நடத்துல கேட்கறதோ, ஒன்றும் இல்லாதவன் விகலகரணம் கை கால் நன்னா இல்லாதவன் யாரிடத்துல கேட்கறதோ, இதை லோகம் ஒத்துக்க முடியும்? இதை குற்றமே சொல்லாது சாமி, அவருக்கு ஒன்றும் இல்லை அதனால கேட்குறார், காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையோ. மேலும் அவர் அவருக்கு உறவு, அதனால் காப்பாற்றிட்டு போகிறார், அவருக்கு உரிமை இருக்குது, பண்ணணுங்கிற கடமை இருக்குது, அதனால் செய்கிறார், பண்ணுறதுக்கு விருப்பமும் இருக்குது, பண்ணிட்டு போகிறார். ஏன்னா கடமை இருக்கிற எல்லாரும் விருப்பம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பங்காளிகள்லாம் இருக்கா, நாம் கட்டப்படுறோம்னா பண்ணுறதுக்கு அவளுக்கு கடமை இருக்குது, விருப்பம் இருக்கணுமே, இருந்தால் தான் பண்ணுவாள், பங்காளிங்கிறதுனாலே பண்ண மாட்டான், அது வேறு இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ கடமை இருக்குங்கிறதுக்காக விருப்பம் இருக்காது, விருப்பம் சில பேருக்கு இருக்கலாம், சம்பந்தமே இருக்காது. சம்பந்தமே இல்லாத விருப்பம் இருக்குதுன்னு வச்சுங்கோ, அதில் நமக்கு நம்பிக்கையே வராது. நம்ம குழந்தைய வாசலில் உட்காந்து வச்சுருப்போம், இல்லை நம்ம புகை வண்டி வண்டியில் போகிறோம், அப்போ அங்கே பலகை போட்டிருப்பா, தெரியாதவர்கள் ரொம்ப அன்போடு கொடுக்குறா போலே எதை கொடுத்தாலும் வாங்கிக்காதீங்கோ போட்டிருக்காளும் இல்லையோ. அப்போ தெரியாதவர் கொடுக்குறார், அன்போடு கொடுக்குறார், வாங்கிக்க மாட்டோம், நம்பிக்கை வராது. தெரிஞ்சவர் கொடுக்குறார், அன்பில்லாத கொடுக்குறார், வாங்கிக்க மாட்டோம். பல பேருக்கு மாற்றான் தாய், தெரிந்தவள் தாய், ஆனால் அன்பில்லை, அதனால் பிள்ளைக்கு பிடிக்கல. ரொம்ப அன்போட பூத்தனை பால் கொடுக்கறதுக்கு வந்தாள், ஆனால் அவள் கொடுக்க வேண்டியவளே இல்லை, அதனால தான் அங்கே ஒத்து போல. அப்போ ரெண்டு தேவை வந்துடுச்சு. இப்போ அன்பும் இருக்கணும், உரிமை கடமையும் இருக்கணும், தொடர்பும் இருக்கணும், கடமை இருக்கணும், அன்பு இருக்கணும். அப்போ நம்ம தைரியமாக வாங்கிக்கலாம், அதில் எந்த குறவும் இல்லை. அப்போது நம்ம போய் இதை வாங்கிக்கிறோமேன்னு வெட்கமே பட வேண்டாம். அப்படியே அது சொல்கிறதே அதுக்கு தான். இப்போ வெட்கப்படாமல் கையேந்தலாம், அது எந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா சரணாகதிங்கிறதே கையேந்தது தான். கையேந்தறதுன்னு உடனே ஒரு வெட்கம், குற்றம், குறை, தோஷம் ஒட்ட பார்க்கறதோ இல்லையோ, எங்கெங்கெல்லாம் அந்த தோஷம் ஒட்டிக்கலேரு தான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். ஒட்டிக்காது. குழந்தை அம்மா இடத்துல கேட்கறதுக்கு ஒட்டிக்காது. ஒருத்தர் உடம்பு முடியல அதை கேட்கும்போது ஒட்டிக்காது. அன்போடு ஒருத்தர் தரையங்கிறார், உரிமை இருக்கிறவர், அப்போ ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. இது இத்தனையும் பகவானுக்கும் ஜீவனுக்கும் உண்டு. அப்படி இருக்கிறச்சே இந்த ஜீவன் ரெண்டு பக்கமும் யோசிச்சு பார்க்குறார். ஒரு பக்கம் நம்மையும் பார்ப்போம், ஒரு பக்கம் பகவானையும் பார்ப்போம். நம்மால் முதல்ல முடியுமோ இந்த பாப்பங்களை என்னால் தொலைச்சிக்க முடியுமா? முடியுமாவா? முடியும்னு சொல்கிறதுக்கே என்னால் முடியல. முடியாதுன்னு கூட இப்போ சொல்லலை. இப்போ முடியும்னு வெறும் வாய் வார்த்தையான்னு சொல்ல முடியுமான்னா அதுக்கே நாக்க வலிக்கிறதே. அப்படி இருக்கிறச்சே முடியாது. ஒன்றும் இல்லை சாமி, உனக்கு என்னென்னலாம் பாவம் இருக்குமோ அதை வரிசை எழுதும். எழுதிவிட்டு இது முடியுமா முடியாதான்னு சொல்லும். நீ தொலைக்கவே வேண்டாம். உம்ம பாபத்தை முதல்ல வரிசைப்படுத்தி எழுதும்னாலே இந்த ஜென்மமே போகாது. ஏன்னா நம்ம அனந்த கோடி ஜென்மங்களில் பண்ணி வச்சுட்டு இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன தெரியவே தெரியாது. முதல்ல நான் என்ன பாபம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சானா இப்போ உட்காண்டிருக்கோம். இப்போ உட்காண்டிருக்கிற சமயத்துக்குள்ளே யார் என்ன பாவம் பண்ணிருக்கோம் தெரியாது. சாமி நீரும் சொல்லிட்டு தான் இருக்கு, நாங்களும் கேட்டு தான் இருக்கோம். இப்போ இதில் என்ன பாபம் வந்துடும்னால் உட்காண்டே இருக்கிறச்சே நம்ம காலால் இப்படி தட்டலாம், அதற்குள்ளே ஒரு ஜெந்து அடிபட்டு பிராணம் போயிடலாம். நம்ம கையால் இப்படி தட்டிக்கலாம், அதில் ஒன்றுக்கு போயிடலாம். கீழே இருக்கும்போது ஒரு புல்லு தரையில் உட்காண்டிருக்கோன்னு வச்சுக்கோ, தேவையில்லாமல் புல்லை பறித்து போட்டோன்னா பாபங்கிற சாஸ்திரம். வெறுமா உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம், ஆனால் கை சும்மா இருக்காது. வேணும்னு அந்த தோட்டத்தில் இருக்கிற புல்லெல்லாம் பறித்து போடுற பாருங்க. வேலை இல்லாமல் நகத்தை கடித்தாலோ நகத்தை கிள்ளினாலோ வேணும்னு சொரிந்தாலோ புல்லை கிள்ளினாலோ இதெல்லாம் பாபம். அப்படின்னா நமக்கு புரியாமலே பாபம் சேரப்போகிறதுன்னு அர்த்தம். நாம் ஒன்றும் பண்ணாததாக உட்காண்டிருக்கிறதா நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா அந்த புல்லுங்கிறது ஒரு ஜந்து, அதை நம்ம பிடுங்கக்கூடாது. கண்டபடிக்கு மரத்தை வெட்டுறது, புல்லை வெட்டுறது, இதெல்லாம் நம்ம செய்கிறோம் பாருங்க. இந்த பாய் இருக்கும், இதில் ஒன்றே ஒன்று ஓரத்தில் ஒரு குச்சி வெளியில் வந்திருக்கும். சில பேர் அதை அப்படி உள்ளே தள்ளி கயத்தை நன்னா சுற்றி இப்படி ஒரு அடி அடித்தா சரியாக போச்சு, இன்னும் 2 வருஷம் தாங்கும். ஆனால் சில பேருக்கு இந்த உபன்யாசம் முடியறதுக்குள்ளே அந்த ஒரு குச்சியை பல குச்சியாக்கி பாயே இல்லாத ஆகிடுவாங்க. இதை போல் தோட்டத்தில் உட்காண்டிருக்கிறச்சே ஒரு ஒரு புல்லாக பிடுங்கி போட்டுருந்தோம்னா பொருட்களை பிடுங்கப்படாது, பிராணிகளுக்கு வதம் பண்ணப்படாது, அடுப்பு மூற்றம் தெளியப்படுறதுக்காக. அந்த நெருப்பில் பட்டு எத்தனையோ பிராணிகளுக்கு பிராணநாசம் ஏற்படுமே. பெருக்கிறோம் தொடப்பத்தாலே, அப்போ அந்த பெருக்கிறது தாங்காத எத்தனையோ பிராணிகள் நாசம் அடையலாமே. எதுவும் வேண்டாம். கண்ணை சிமிட்டுற முல்லை அது இல்லாத நம்மளால் இருக்க முடியாது. கண்ணை சிமிட்டுற இடத்துக்குள்ள நுண்ணிய கிருமிகள் இருந்து பிராணம் போயிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது? வெறுமை உட்கார்ந்தாலும் ஆபத்து, நிற்காட்டாலும் ஆபத்து, எதுவாக இருந்தாலும் பாபங்கள் இருக்குனால் கணக்கே நமக்கு தெரியாது. கணக்கு தெரிந்து போக்கலாம்னு பார்த்தா எத்தனை கல்ப கோட்டி காலம் ஆகுமோ தெரியாது. என்னமோ புறங்கால ஒழுங்க அலம்பல ஹரிச்சந்திரன், அதுக்காக அவன் பட்டபாடு தான் இத்தனையும். கால் கையை சரியாக அலமிட்டு வரணுமோ இல்லையோ, இயற்கை உபாதைகள் இல்லை, குளிக்கிறோம், ஒழுங்காக குளிக்கணும், காய் கழி அலமிட்டு வரணும், வாயை கொப்பளிக்கணும், மண்ணிட்டுக்கணும், இதெல்லாம் வழக்கம். அதில் ஏதாவது புறங்கால சரியாக அலம்பலியாகும், முன்பக்கத்தை அலம்பிட்டானா, பின்பக்கத்தில் ஜலம் சரியாக படலை, அது படாத்துக்காக அவன் பட்டப்பாடு தான் இது இத்தனையும். நம்ம பல நாள் குளிக்கிறதே இல்லை. அவன் புறங்கால் அலம்பாத்துக்கே இந்த ஆபத்துன்னு சொன்னால் குளிக்காமல் போனன்னைக்கு என்ன ஆபத்தை சொல்கிறது நம்ம? மேலும் எத்தனை நாள் தலைக்கு குளிக்கிறது இல்லை, வெறும் உடம்பு மட்டும் குளிச்சுடுறோம். குளிச்சுட்டு அது ஆச்சாரமான வேட்டியோ புடவையோ உடுத்திக்கிறது இல்லை, விழுப்பாக இருக்கிறத உடுத்தி விடுறோம். அந்த விழுப்போட மத்ததை தொட்டு பெருமாளுக்கு தழிய பண்ணிடுறோம். அவருக்கு அதை வச்சு நை எல்லாம் தப்பு. ஆராதனம் பூஜை பண்ணும்போது பேசிவிடுறோம், மகா குற்றம். பகவான் 32 அபச்சாரங்கள் வராக புராணத்தில் படிக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, எனக்கு ஆராதனம் எடுக்கிறச்சே இன்னொருத்தரோட பேசினியானால் அது பாபம். ஒரு நாளும் பேசக்கூடாது. அதே போல் அவருக்கு சமர்ப்பிக்கிற ஏதான ஒன்றில் புழுப்பட்டிருந்தாலோ தலைமையிற்பட்டிருந்தாலோ நாம் மூந்து பார்த்துட்டு சமர்ப்பிச்சாலோ ஒன்றும் இல்லை. நம்ம இடுப்புக்கு கீழே அந்த புஷ்பத்தையோ பழத்தையோ எடுத்துன்னு போயிட்டா கூட பாபம். அப்போ எத்தனையோ தெரியாமல் நடக்கிறது. நான் இதுக்கு மேலே சொல்லி உங்களை பயப்படுத்த விரும்பலை இப்போ, அது அப்படியே இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது, இது கணக்கில் அடங்காதது, நம்மால் கணக்கு பண்ண முடியாதது, எண்ணிறந்த பாபங்கள். யத் பிரம்மருத்ர நியுத அனுபவேப்பியநாசியம் தத் கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே. ஆச்சரியமான ஸ்லோகம். அரை வினாடியில் ஒரு ஜீவன் சம்பாதிக்கிற பாபங்களை கழித்து முடிக்க பல பிறவிகள் பிடிக்கலாம் தான் சாஸ்திரம் சொல்கிறது. அப்படின்னா எத்தனை அரை வினாடி இந்த பிறவியில் வாழ்ந்துட்டுருக்கோம், எத்தனை பிறவி நாம் எடுக்க போகிறோம்? ஆக மொத்தத்தில் ஒரு முடிவு இப்போ உறுதியாகிடுது, நானா முயற்சி எடுத்து இந்த பாபங்களை தொலைப்பது இயலாது. அந்த முடிவுக்கு வந்துட்டு இது ஆகாது சுவாமி, என்னால் முதல்ல கணக்கே தெரியல. கணக்கே தெரிஞ்சாலும் எத்தனை ஜென்மங்களோ அத்தனை ஜென்மங்கள் வரைக்கும் காத்துட்ருக்கணும். ஒன்று, முதல்ல அத்தனை ஜென்மம் காத்துட்டுருக்கிறதுல ஒரு ஆபத்து இருக்குது, இன்னொரு ஆபத்து இருக்குது. முதல் ஆபத்து, இந்த ஜென்மங்களை எடுத்து எடுக்கிறதுக்குள்ளே இன்னும் எத்தனை சேர்த்து வேணும்? இந்த கணக்கை முடிக்கிறதுக்காக ஜென்மம் எடுக்கணும்னா எடுத்த இடத்துலே மேலே 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 தப்பு பண்ணிட்டே இருந்தேன்னா அப்போ இன்னது கூட்டிகிட்டே போகிறது இல்லையோ. நாம் என்ன அனுமானிச்சுன்றோம்னால் இதை போக்கிறதுக்காக ஜென்மம் எடுக்க போகிறோம், அந்த ஜென்மத்தில் ரொம்ப ஒழுங்கானவனாக இருப்போம்னு இப்போவே நினச்சிக்கிறோம். அது எப்படி தெரியும்? தெரியாதே. அந்த எடுத்த ஜென்மத்தில் இன்னும் எத்தனை பாபங்கள் சேர்ந்துருமோ? வேண்டாம் சுவாமி, இது கணக்கே புரியாத பாபமாக இருக்குது, வேண்டாம். இன்னொரு ஆபத்து, அப்போ அத்தனை ஜென்மங்கள் வரைக்கும் மோட்சம் போகிறதுக்கு காத்துட்டுருக்கணுமே, அதுவும் ஆபத்து தானே. சட்டுன்னு இப்போ நமக்கு முக்தி அடையணுங்கிற ஆசை வந்திருக்கு, அந்த ஆசையை இப்போ நிறைவேற்றிக்கணுமா இல்லை ஆட்டம், அது எப்போவோ ஒரு நாள் கிடைக்க போகிறது, அப்படி நம்மால் போக முடியுமா? அது வேற எப்போன்னு சரியாக தெரியாது. கர்மங்கள் தொலைந்தன்று தான் முக்தினா எப்போ தொலையும் தெரியல, குறுக்க குறுக்க கர்மங்கள் சேர்ந்துடுமா தெரியல, அதனால் வேண்டாம் எனக்கு இப்போவே மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா இது வழி இல்லை. இது என்னைக்கோ கொண்டு போய் விட போகிறது, மேலும் இது என் முயற்சியால் கொண்டு போய் விட போகிறது. அடுத்த ஆபத்து பார்ப்போம். பக்தி யோகம் என்னைக்கோ விட போகிறது, என் முயற்சியால் நடக்க போகிறது. அப்போ எவ்வளவு பாபத்தை எப்போ தொலைக்க போகிறேன்னு தெரியாது, இப்போ கிடைக்காது, எப்போதோ கிடைக்க போகிறது. ஏன் இத்தனை நாள் காத்திருந்தீரே, இப்போ மட்டும் என்ன அவசரம் கேட்கலாம். ஒரு பொருள் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இல்லை, இப்போ நம்ம வாங்க போகிறோம், இன்றைக்கே இருக்கான்னு கடைக்காரன்ட்டேன், நேற்று வரைக்கும் அதை வாங்கிருக்க மாட்டோம். அவர் சொல்லுவார், இல்லை இப்போ சரக்கு இல்லை, நாலு நாளில் வரப்போகிறது, அதனால் நாலு நாளில் வந்த உடனே உங்களை கூப்பிட்றேன், வந்து வாங்கிக்கோங்க. உன் கடையில் இருக்கா சொல்லு, இல்லைன்னா நான் அடுத்த கடையில் போய் இப்போவே வாங்கிக்கணும். நீ ரெண்டு வருஷமாக இதை வாங்கலையே, இந்த பொருள் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது சந்தைக்கு வந்து, இது வரைக்கும் நீ வாங்கலையேன்னா இப்போ வேணுங்கிற ஆசை வந்தாச்சுன்னா இன்றைக்கி என் வீட்டில் வச்சு நான் பார்க்கணும், அது எல்லாருக்கும் ஆசையே இல்லையோ. அப்படின்னா அடுத்த கடைக்கு போடுவோம், இருக்கிற கடைக்கு போவோம், இல்லை நீ தொலைபேசியில் கூட்டு, வேற ஏதாவது கடையில் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கொடுவோம், எல்லாம் கேட்குறமோ இல்லையோ. அவர் கடைக்காரருக்கு புரியாது, இவர் என்ன இந்த பறக்கிறார், இன்னைக்கு நேற்று வரைக்கும் இவரை காணவே காணும்னா பகவான் அப்படித்தான் நினைக்கிறார், நேற்று வரைக்கும் இவனை காணும், இன்னைக்கு வந்தேன்னு நினைக்கிறோமோ, இன்றைக்கே வந்துவிடுறேன் இன்றைக்கே வந்துவிடுறேங்கிறானேன்னா அவன் பயம் அவனுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பொருளே வாங்க வேண்டாம்ட்டான்னா அது பெரிய ஆபத்து இல்லை. லோகத்து பொருளாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வேணும்னு எங்கேயானு தேடிடுவோம், மோட்சம் ஆசை வந்திருக்கு, வந்த சமயத்துக்கு அப்படியே கொடுத்து பெருமாள் கூட்டின்னு போடுவார். ஏன்னா அதை வந்து பார்ப்போம், நீ கொஞ்ச நாள் கழித்து வானாலே வரமாட்டான்னு தெரியும், அதனால தான் சரி இப்போவே கேட்டான்னா இப்போவே கொடுத்து கூட்டின்னு போடுவோம். அப்போ பக்தி யோகம்னு சொன்னால் நாள்படத்தான் மோட்சம் கொடுக்கும், என் முயற்சியால் தான் மோட்சம் கொடுக்கும், நான் தான் என் பாபங்களை போக்கிக்கிறதுக்கு பொறுப்பு, இதெல்லாம் தயாராக இருந்தால் சாத்தியோபாயமான பக்தி யோகத்தை பற்றலாம். இதோட கூட இன்னும் ஒரே ஒரு ஆபத்து அதில் ஒட்டின்னு இருக்கு, என்னவெனில் ஜீவாத்மாவுக்கு பக்தி யோகத்தின் மூலம் மோட்சத்துக்கு போகிறேன்னால் என்னங்கிற புத்தி இருக்கும், நான் பக்தி யோகம் செய்தேன், பெருமான் ஆனந்தப்பட்டார், முக்தி கொடுத்தார், இந்த எண்ணம் இருக்குமா இல்லையா? நான் என் உபாயத்தை பற்றினேன், பக்தி யோகம் செய்தேன், இதனால் பகவான் ஆனந்தப்பட்டார், மோட்சம் கொடுத்தார். அப்போ பக்தி யோகம்னு ஒன்றை எதிர்பார்த்து கொடுத்தார். இது எப்படி ஆகிடும்னா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த குழந்தை நித்தியப்படி ஒரு பத்து வாளி ஜலம் எடுத்து வச்சா தான் சாயங்காலம் தோசை கிடைக்கும்னு ஒரு அம்மா சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அவர் அங்கெங்கேருந்து போயிட்டு திரும்பி வந்த அப்புறம் குழந்தைக்கு அன்போடு உன்னையும் எதிர்பார்க்காம கொடுத்தா தான் தாய், அதை விடுத்து வந்த உடனே இன்னென்ன வேலையை முடிக்கணும், முடிச்சியானா தான் உனக்கு இட்லி தோசையே உண்டு அப்படின்னு சொன்னாள்னா வெறுத்தப்படாது. அப்போ எதையும் எதிர்பார்க்காத கொடுக்கபவள் தாய் இல்லையோ, இப்போ இந்த பக்தியோகத்தில் என்ன எடுத்து, நான் செய்யும் பக்தியோகத்தை எதிர்பார்த்து பெருமான் மோட்சம் கொடுக்கிறான் என்று தானே நிற்கும். இது இருந்தால் தானே அவர் கொடுக்க போகிறார். அதில் எத்தனை பரீட்சை, பல ஜென்மங்கள் பண்ணி பண்ண அப்புறம் கொடுக்குறார். அப்போ கஷ்டப்பட்டு ஒரு 108 பிரதட்சிணம் பண்ணு தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இதை பண்ணாதான் நீ தருவேன்னு சொன்னாலே அதில் சற்றே வியாபார நோக்கு வந்துடும். அதிலே காரணமில்லாத அன்பு போயிடும். காரணமே இல்லாத அன்பு இருக்கணும், இருக்கு பகவான்கிட்ட. ஆனால் நான் இப்போ இதை பண்ண பண்ண என்ன இருக்குதுனால், அப்போ அந்த காரணத்தை எதிர்பார்த்து பெருமான் கொடுக்குறாப்பலாரு சொல்லியோ, இதில் எனக்கு தான் நல்லதா அவருக்கா நல்லதான் சொல்லுங்கள். தாய்க்கும் இது நல்லதில்லை, குழந்தைக்கும் இது நல்லதில்லை. குழந்தைக்கு நல்லது எதுவும் பண்ணாத வாங்கிட்டேங்கிறது தான். இன்னும் கேட்டால் தப்பே பண்ணிட்டு மன்னிப்போடு வாங்கிட்டேங்கிறது தான், அதுதான் இன்னும் உறுதி. ஏன்னா நான் நல்ல பிள்ளையாக இருந்து தோசை கொடுத்தா கூட பெருசு இல்லை, அது என்னையோ தருதலையாக இருந்தால் கூட கூட்டு கொடுக்குறாளோ இல்லையோ, அதுதான் இன்னும் பெருமை இந்த தாய்க்கு. அதே போல் நமக்கு இப்போ நாமா பக்தி யோகம் பண்ணோம், ரொம்ப ஒழுங்கானவாளாக இருந்தோம், பெருமாள் திருப்திப்பட்டார்னால் இதில் அவருக்கே ஒரு வருத்தம். பகவானுக்கு எப்போ தெரியுமா நல்ல பெயர், அவர் தேடுறார். லோகத்திலேயே குற்றம் இருக்கிறவனார் குற்றம் இருக்கிறவனார் பெருமாள் தேடுவர். மற்ற பேர் நம்பலாமல் குற்றத்தை தேடுவோம், இவர்கிட்ட என்ன தப்பு இருக்குது, இவர்கிட்ட என்ன தப்பு இருக்குது, இவர்கிட்ட என்ன தப்பு இருக்குது, தள்ளி விட்டுடலாம். அவரோட பழகாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வராதிங்கோங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன தேடுறோம் இல்லையோ, பகவானை தேடுவார். எதுக்குன்னால் இருக்கிறதுலே குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சி தான் அவர் சேர்த்துப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு பேர் வேணும், பெருமாளுக்கு பேரில் ரொம்ப ஆசை. என்ன பேர் வேணும்னா, இந்த லோகத்திலேயே தாழ்ந்தவனுக்கு நான் மோட்சம் கொடுத்தேன் இப்படிங்கிற பேர். வசிஷ்டருக்கு மோட்சம் கொடுத்தேன்னு அவருக்கு திருப்தி இல்லை. விஸ்வாமித்திரருக்கு மோட்சம் கொடுத்து அவர் சந்தோஷமே படமாட்டார். ஒன்றுமில்லாத ஏழை ஏதலன் கீழ்மகன் விபீஷணனுக்கு கொடுத்தேன், குரங்குக்கு கொடுத்தேன், வேடனுக்கு கொடுத்தேன், ஒன்றுமே பண்ண தெரியாத பறவை ஜட்டாயுவுக்கு கொடுத்தேன், கண்டாகர்ணனுக்கு கொடுத்தேன், விராதன் அனுப்பிச்சேன், கபந்தன் அனுப்பிச்சேன், என்ன பெரும் அந்த பெருமாளுக்கு இவளுக்கெல்லாம் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் இவர்களை கூட்டு வச்சுன்னு மோட்சம் கொடுக்குறாரு இல்லையா. இது எப்படின்னா ஒரு சார்ந்த பள்ளிக்கூடம் இருக்குது, 35 வாங்குகிற பிள்ளைகளை சேர்த்துப்பா, நன்னா பயிற்சி கொடுத்து 90 வாங்க வச்சுருவா. இது ஒரு பள்ளிக்கூடம். இன்னொன்று இருக்குது, 92 வாங்குகிற பொண்ணை சேர்த்துட்டு 99 வாங்க வச்சுட்டு நாங்கள் தான் வசத்தின்வோம். இந்த ரெண்டு பள்ளிக்கூடத்தில் எது நிஜமான உயர்ந்த பள்ளிக்கூடம், 92 சேர்த்து 99 வாங்க வைக்கிறது இல்லை, 35 சேர்த்து அதை 90 எடுத்துன்னு வர்றது. பகவான் ரெண்டாவது வகை பள்ளிக்கூடம். அவர் வந்து நல்ல வசிஷ்டாச்சாரியரை சேர்த்து வச்சுட்டு இந்தாரும் உனக்கு மோட்சம் கொடுத்தா, இதில் என்ன அவருக்கு பெருமை, இதில் வாத்தியாருக்கு பெருமை இல்லை. வாத்தியாருக்கு பெருமை சுமாரான மாணவனை எடுத்துன்னு அவனை தேத்தராரோ இல்லையோ, அப்போ தான் அவருக்கு பெருமை. அதே போல் பகவானுக்கு எப்போ பெருமை, ஒன்றுமில்லாத ஏழை ஏதலன் கீழ்மகன் இப்படி இருக்கிறவனை சேர்த்துன்னு அவனை கொண்டு போய் மோட்சத்தில் உட்காந்து வைக்கிறாரு இல்லையோ. அதனால் அவரே தேடிட்டு இருக்கிறது, உன் முயற்சி இல்லாதே யார் புரிஞ்சுட்டியோ வா, உனக்கு வேறு எந்த வழியும் கிடையாதோ நீ வா, கர்ம ஞானம் பக்தி ஒன்றும் கிடையாது சுவாமி அப்படின்னு இருந்தால் தான் அவர் பரீட்சையில் தேரவே இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற மாணவனை எடுத்துன்னு கொடுக்கறதுல தான் அவருக்கும் திருப்தி. நமக்கு எந்த திருப்தின்னா, எதுக்கு என் தாய் நடத்துல என் முயற்சியால் நான் அடையணப்போ, வேண்டாமே அவள் முயற்சியாலன்னா நான் சாப்பிடணும் என்கிற எண்ணம் இருக்கிறது தான் நமக்கும் திருப்தி. இது நமக்கு நல்லது அவருக்கும் நல்லது. ஆனால் பக்தி யோகத்தின் மூலம் மோட்சம்னு வச்சுங்கோ, அப்போ ஒரு துளி அகங்காரம் ஒட்டிக்காது இருக்குமா, நிச்சயமாக ஒட்டிக்குமே. ஏன்னா இது நாம என்ன பண்ணுறோம், இது நம்ம முயற்சி. எப்போ நம்ம முயற்சி, என் முயற்சியால் பக்தி யோகத்தை செய்து அதனால் திருப்திப்பட்ட பெருமான் முக்தி கொடுத்தான் என்றால் அவனுக்கே நான் அடிமை, அவனுக்கு பரதந்திரன் என்கிற எண்ணம் சற்றே பிறழ்ந்து ஸ்வதந்திரன் அகங்காரம் நான் செய்து முக்தியடைந்தேன் என்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும். முதல்ல ஜீவாத்மாவுக்கு அது உகந்ததான்னு பார்க்கணும். ஜீவனுக்கு ஏற்ற பண்பே இல்லையது. ஜீவன் எப்போ பரதந்திரனோ அப்போ அதுதான் மனசில் இருக்கணுமே தவிர சுவாதந்திரிய அபிமானமே இருக்கக்கூடாது இல்லையோ. நான் சுதந்திரன், எம் பாட்டை நான் பார்த்துக்கிறேன், நான் முயற்சி எடுத்து முக்தி அடைந்தேன் அந்த எண்ணம் கூடாதே. அப்போ எதது தெரிஞ்சின்றவா பக்தியிலேருந்து மாறுறா பாருங்க. பக்தி யோகத்தையே பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் என்னென்ன எண்ணம் வந்ததுன்னா அதுலேருந்து மாறி ஆகணும். இப்போ ஒன்றும் அது கொடுக்குற அன்னைக்கு நான் காத்துட்டுருக்கிறதா இல்லை சுவாமி, எனக்கு உடனே வேணும், இது முதல் தேவை. இப்போ இது போகிறது என்னைக்குன்னே தெரியாது, உடனே வேணும், அப்போ வேறு மார்க்கத்தை தேடுறான். நான் என்னத்துக்கு பண்ண, இப்போ காப்பாற்ற வேண்டியது அவர் பொறுப்பு, அவர் சொத்து, அவர் கூட்டின்னு போகிறத விட்டுட்டு எதுக்கு எங்கிட்ட எத்தையோ எதிர்பார்க்கணும். இப்போ இந்த எண்ணம் வந்து சுவாத்திரமே கூடாதுன்னு புரிஞ்சுட்டாலும் பக்திக்கு வரமாட்டான், அவன் மறுபடியும் சரணாகதிக்குத்தான் வருகிறான். ஆகவே நாம் ரொம்ப நாள் காத்துருக்கிறத போகிறதில்லைன்னு தெரிஞ்சுவிட்டாலும், நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிட்டாலும், இந்த ரெண்டையும் தெரிஞ்சுட்டு தன்னை பற்றி புரிஞ்சின்றவனும் சரணாகதிக்கு வந்துடுவான். பெருமானை பார்க்குறார், கருணையே உருவானவர், அவரானால் எந்த தாழ்ந்தம் இருக்கான்னு காத்துட்ருக்கார், கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு காத்துட்ருக்கார். இப்படிப்பட்டவர் இருக்கிறச்சே நான் எதுக்கு காலதாமதம் பண்ணப்போ, என்ன புரிந்தவனும் பக்தி யோகத்தை விட்டுட போகிறான். அப்போ இதெல்லாம் இருந்தால் அதை விடுத்து உடனே வேணுங்கிற விருப்பம் இருக்கணும். நான் பண்ண தேவையில்லை, என் முயற்சி அவசியமே இல்லை, உரிமை இருக்கிறவர் கொடுக்க போகிறார், வாங்கிக்க போகிறேன் அப்படிங்கிற உறுதியும் ஏற்பட்டு விடுமானால் சரணாகதிக்கு வருகிறான். அதனால் இங்கிருந்து அங்கே யார் போகிறாங்கிறத புரிஞ்சுக்கணும், உடனே வேணுங்கிற எண்ணம் இருக்கணும், ஒரு துளி கூட அகங்காரம் ஒட்டின்னு இருக்கக்கூடாது. இந்த ரெண்டையும் நன்கு மனசில் வாங்கிக்கணும். அகங்காரம் கொஞ்சம் இருந்ததுனாலும் சரணாகதி பலிக்கவே பலிக்காது. அகங்காரத்தை மொத்தத்தையும் தொலைச்சி விட்டு, அடியேன் தேவரீருக்கு தாசன், தேவரீருக்கு பரதந்திரன், என் கையால் ஒன்றும் ஆகாது, அதனால் தேவரீர் தான் பார்த்து முக்தி கொடுக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயம் எனக்கு முதல்ல ஏற்படுறது. அப்போ திரும்ப அந்த ஸ்லோகத்தை முடிச்சுடுறேன், ததேக உபாயதா யாஞ்சா, நீயே உபாயமாக இருக்க வேண்டும், நீ ஒருத்தனே உபாயம் என்ன வேண்டுகிற புத்தி. இது ஒரு புத்தி தான் சரணாகதி, புத்திங்கிறது அறிவு. அந்த அறிவு என்ன சொல்கிறது, நீயே உபாயமாக இருக்க வேண்டும், மற்ற ஏதும் உபாயமாகாது, என் முயற்சி வழியாக போகிறதில்லை, உன்னுடைய அருள்தான் மார்க்கமாக இருக்க போகிறது, நீ தான் உபாயமாக இருக்கணும் என்பது என்னன்னு சொல்லலாம், நீர் தான் உபாயமாக இருக்கணும் இப்படின்னு சொல்லணுமா, தேவரீர் தான் உபாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணுமா, இந்த ரெண்டுத்துக்குள்ளே எதை சொல்லணும், நம்ம தான் வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன தெம்பு, இப்போ அங்கே போய் போய் நிற்கிறோம், வேற எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, முட்டி மோதின்னு திரும்பி வந்துட்டான், கையால் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது அதை வந்து இங்கே போய் சொல்லிக்கூடாது. இப்போ பிச்சை எடுக்கிறவாளே கூட ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுக்கணும், அவர் ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்கிறார், அந்த வீட்டுக்கு உடையவள் தரமாட்டேங்கிறான், நமக்கு இல்லைன்னா வேறு வழி கிடையாது, இதுதான் கடைசி வீடு புரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பண்ணோம்னா, அப்புறம் அடுத்த வீட்டில் பண்ணதை பண்ணிடுவேன், நீ இப்போ தரலை அடுத்த வீட்டில் பண்ணதை பண்ணிடுவேன், அவள் பார்த்தா என்ன பண்ணிடுவோரோ இவர்னு சாப்பாடு கொண்டு போட்டான். இப்படியே நாலு நாள் ஆச்சு, அஞ்சு நாள் ஆச்சு, கடைசியில் அவளுக்கும் பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுப்பு என்ன தான் பண்ண போகிறார், நித்தியம் நம்மளை பயப்படுத்துகிறாரு என்ன, ஆறாவது நாள் கிடையாது விட்டான், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, உனக்கு சோறு பட மாட்டேன்னா. அவன் என்ன பண்ணான், பெசாமல் பக்கத்து வீட்டுக்கு போனான், அவன் புரியல என்னமோ பண்ண போகிறேன்னாரே, அடுத்த வீட்டில் பண்ணதை இங்கே பண்ணிடுவேன்னாரே, ஒன்றுமே பண்ணலையே போயிட்டாரே என்ன, கூப்பிட்டு கேட்டான், அவளுக்கு பொறுக்கலை, என்ன நித்தியம் பயப்படுத்தி பயப்படுத்தி என்கிட்ட சோறை வாங்கிட்டு போனேன், இன்றைக்கி ஒன்றுமே பண்ணலையேண்ணா, இதைத்தான் அடுத்த வீட்டில் பண்ணேன், நீ அடுத்த வீட்டில் பண்ணதை பண்ணே பண்ணுவேன்னு நீ என்ன புரிஞ்சிக்கல, இப்போ அடுத்த வீட்டுக்காரி இல்லைன்னு சொன்னால் சத்தம் போடாத உன் வீட்டுக்கு வந்தேன், இப்போ நீ இல்லைன்னு சொல்லிட்டு சத்தம் போடாத பக்கத்து வீட்டுக்கு போனேன், நான் என்னமோ அங்கே அடிச்சுட்டு தான் நீ நினச்சிருந்தியானா. அதனால் இவ்வளவு தான் நமக்கு இருக்கிற யோக்கியத்தை, இவ்வளவு தான் இருக்கிற தெம்பு. ஆகவே அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே, வேறு வழி இல்லை, நமக்கு கையால் ஆகாது, அனன்ய சாத்தியம், சாத்தியம் சாதிக்கத்தக்கது, சாதிக்கப்படுவது, அந்ய சாத்தியம் வேறு வழியால் சாதிக்கப்படுவது, அனன்ய சாத்தியம் வேறு வழியால் சாதிக்கப்பட முடியாதது. அனன்ய சாத்தியே, மோட்சத்தை வேறு மார்க்கத்தால் சாதிக்க முடியாது என்கிற உறுதி எனக்கு முதல்ல வரணும். சுவாபீஷ்டம், சுவாபீஷ்டம் என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பத்தை நான் ஆசைப்படுவதை முக்தியை, அனன்ய சாத்தியே வேற மார்க்கத்தால் சாதிக்க முடியாது என்கிற உறுதி வந்து விடுமானால், மகாவிஸ்வாச பூர்வகம் அந்த உறுதியோடே தேவரீர் ஒருத்தரையே சாதித்து கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை, பிரார்த்தனை ஆணை இல்லை, நீ பண்ணி கொடுக்கணும் என்ன ஆணை இல்லை, தேவரீரே உபாயமாக இருக்க முடியுமா என்கிற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைங்கிறதுக்குள்ள ரெண்டு இருக்கு, போ பெருமான் தான் உபாயம் என்கிற புத்தி இருக்கு, பெருமானே நீர் உபாயமாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுதல் இருக்கு, ரெண்டு முக்கியம் இல்லையோ. ஒருத்தர் இடத்துல போகிறோம், என் பொண்ணு கல்யாணத்துக்காக ஏதோ உதவி கேட்டு போகிறேன், அவர்கிட்ட போயிட்டு உம்மத்தவிர ஆறு இருக்கா உதவ, இந்த வார்த்தையை சொல்லிட்டு நினச்சிட்டேன் இப்படின்னு என்ன அர்த்தம், நீர் தான் உதவணும்னு பிரார்த்தனை தானே, பேச்சு மட்டும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், உம்மத்தவர் ஆறு உதவ போகிறார்னா காலில் விழுந்து தேவரீர் தான் உதவணும் தானே சொல்லணும், ஆனால் அது சொல்ல மாட்டேங்கிறான், நீர் தான் உதவ முடியும் இப்படின்னாலே அதுக்கு கீழே இறங்கிறதுக்கும் எனக்கு புத்தி இல்லை, ஆனால் அவருக்கு உணர்த்த பார்க்குறார், நீர் தான் உதவியாகணும், உண்மை என்ன அந்த இடத்துல, இப்போ தேவரீர் தான் உதவணுங்கிற வேண்டுதல் தான் அந்த இடத்துல இருக்கும். அப்போ ஒரு பக்கம் இவர் தான் உதவ முடியுங்கிற புத்தி, அந்த புத்தி எதுக்குள்ளே போகணும், வேண்டுதலுக்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த புத்தியும் வேண்டுதலும் ஒன்றுக்கு ஒன்று உள்ளே இருக்குப்போ. நீர் தான் உபாயம், என்னிடத்துல எந்த உபாயமும் இல்லை, பார்த்துட்டேன், இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் கிடைக்க போகிறது இல்லை, உறுதி வந்துடுத்து, தேவரீர் ஒருத்தர் தான் உபாயம் அப்படிங்கிறத பிரார்த்திக்கணும். தேவரீரே அடியேனுக்கு உபாயமாக இருக்க வேணும். அப்போ தேவரீர் தான் உபாயம். அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே, நான் விருப்பப்பட்டது வேற உபாயங்களால் சாதிக்க முடியாது என்று தெரிஞ்சுனுட்டால், மகாவிஸ்வாச பூர்வகம் உறுதியான நம்பிக்கையோடு, ததேக உபாயதா, பெருமான் ஒருத்தனே உபாயமாக இருக்க வேண்டும், யாஞ்சா என்கிற வேண்டுதல் பிரபத்தி, இந்த வேண்டுதலாகிற புத்தி சரணாகதி, அதுதான் சரணாகத்தின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு அழகான சொல். இதை நன்னா நம்ம மனசில் வாழ்ந்தோம்னா தான் மேலே சரணாகத்தின்னா என்னன்னு போகவே முடியும். இதை நூறு தடவை சொன்னாலும் சொல்ல வேண்டிதான். அனன்யசாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேக உபாயதா யாஞ்சா, யாஞ்சானா பிரார்த்தனை, யாச்சிக்கிறோம்னு சொல்ல முடியும், யாஞ்சா ததேக உபாயதா யாஞ்சா பிரபத்தி சரணாகதி, இதுதான் பிரபத்தி, இதுதான் சரணாகதி, இதுதான் ஞாசம். இந்த புத்தி எப்போ நமக்கு வரும் அதை பார்ப்போம். இப்போ சரணாகதி பண்ணுங்கிறமே எப்போ வரும், முதல்ல மோட்சத்துக்கு போகணுங்கிற விருப்பம் இருக்கணும், இருந்தால் தான் இந்த புத்தியை பற்றின பேச்சே, இல்லைன்னா ஆறு சரணாகதியை பற்றி பேசவே வேண்டாம். பேசணும்னா இது வேணும், இந்த விருப்பம் இருந்து இனிமேல் நாம் பிறக்க வேண்டாம், ஆச்சு ரொம்ப பிறந்து பட்டுட்டோம், நாமோ பெருமானுடைய சொத்து, அவர் நமக்கு சுவாமி, அப்படி இருக்கிறச்சே நாம் எதுக்கு இங்கே திண்டாடணும், வேண்டாமே, அங்கே இருக்கிறவ ஆனந்தமாக இருக்கா, நமக்கு உரிமை இருக்குது, தரேங்கிறார். ஒரு தாப்பனாரிடத்துலையோ தாயாரிடத்துலையோ பிள்ளை போய் என் உரிமையை கொடுன்னு சொல்கிறது தப்பே இல்லை, திரும்ப திரும்ப அதுக்கு தான் சொல்கிறேன். இதை பரத்தியாரிடத்தில் கேட்டால் தான் தப்பு, இதை உரிமையுடையவனிடத்தில் கேட்குறதுல ஒரு குற்றமும் இல்லை, அதை நம்ம பார்க்கவே இல்லை குற்றம் உண்டு. ஒரு குழந்தையும் அப்பா அம்மாட்ட போட்டு இன்னைக்கு கார்த்தால் போய் நான் கீழே விழுந்து சேவிச்சு அபிவாதையை ஆங்கிறது வாரிசு பற்றி, தந்தையே சேவிச்சு கீழே நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்றுண்டு, பத்திரா நீர் தான் நம்ம பெத்தியர், இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டி ஆகணுமா, எனக்கு இன்றைக்கி இப்போ மேலே சொக்கா அதெல்லாம் வாங்கி ஆகணும், என்னை பெற்றபடியாலே உனக்கு என்னை காப்பாற்றும் உரிமை இருக்கிறது, அவசியம் கடமை இருக்கிறது, ஆகையால் நீர் இன்று காப்பாற்றித்தான் ஆக வேண்டும், பணம் கட்டுகிறீரா என்று போய் கேட்டோம்னா பிள்ளைக்கு என்ன ஆச்சு, நீ பள்ளிக்கூடம் வாண்டாம் வைத்தியர் இடத்துல போகலான்னு நினச்சிக்கோ, இதுதான் நடக்கும். அதனாலே நாம் தைரியமாக ஒரு குழந்தை இந்த மாதிரி கேட்காது, அப்படி கேட்கணுன்ற எதிர்பார்ப்பு நினைப்பு கூட யார் இடத்துல இல்லையோ இல்லையோ, அதை புரிஞ்சுட்டா தான் இந்த ஒரு ஜென்மத்தில் இருக்கிற பெற்றோரிடத்துலேயே இத்தனை உரிமை அந்த குழந்தை கொண்டாடுனால், அனாதிகாலமாக மொத்த பேருக்கும் ஒருத்தர் தான் மாதா பிதா, அப்படி இருக்கிறச்சு எத்தனை உரிமை அவரோடு இருக்காது. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தொமஸ்ய பூஜ்யஸ்ய குருகரியான் நத்வத் சமஹ அப்யதிக குதோன்யா லோகத்ரயே பிரதிம பிரபாவ. இதைத்தான் அர்ஜுனன் கண்ணனுடைய விஸ்வரூபத்தை சேவிச்ச உடனே ஆனந்தமாக கொண்டாடுறார். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய, தேவரீர் தான் லோகத்துக்கு பிதா, நீரே மாதா, தொமஸ்ய பூஜ்யஸ்ய குரு, ஆச்சாரியன் குரு நீதான், சொத்து நீதான், அனைத்து நீதான். அப்போ உனக்கும் எனக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தம். இதில் ஒரு ஆச்சரியம், பகவானுக்கு நமக்கும் தொடர்பு இருக்கே, இதை நம்மால் வெட்டி விட்டுட முடியாது, அது பெருசு இல்லை, என்னால் எத்தனையோ முடியாது, பெருமானே நினைச்சாலும் வெட்டி விட முடியாது, நமக்கும் அவருக்கும் இருக்கிற சம்பந்தத்தை அவர் நினைத்தாலும் வெட்ட முடியாது, நான் நினைச்சாலும் வெட்ட முடியாது, யார் முயற்சி எடுத்தாலும் வெட்ட முடியாது, அந்த அளவுக்கு பிரிக்க முடியாத சம்பந்தம். எப்போ இந்த சம்பந்தம் இருக்கோ உரிமை எடுத்துக்கலாமே, தாராளமாக பகவான்கிட்ட கேட்கலாமே, அவர் வேற நம்ம எப்போ கேட்போம்னு காத்துட்ருக்காரே, காத்துன்றிருந்து தரேன் தரேன்னு சொல்லவரிடத்தே அவர்கிட்ட அந்த காரியத்தை பண்ணி காட்டா தான் அவருக்கு பிடிக்காது, பண்ணினுட்டா திருப்தி. ஒரு குழந்தை ஒன்றுமே கேட்காதுன்னு வச்சுங்க, அம்மா பாடு ஆபத்து, என்னதான் ஆச்சுன்னு தெரியல, இந்த பிள்ளைக்கு இப்போ ஒன்றுமே கேட்கலே, இப்போ சங்கீதம் கேட்கணும்னு சொல்லலை, புஸ்தகம் வாங்கி கொடு கேட்கலை, பவாடை வாங்கி கொடு கேட்கலை, ஒன்றையுமே கேட்கலண்ணா, என்னமோ சரியில்லை நம்ம பொண்ணுக்கிட்ட, இப்போ முதல்ல இது என்னான்னு விசாரிச்சாகணும்னு உட்காந்து வச்சுருவா, அப்பப்போ பிடிவாதம் பிடிச்சி கேட்டு வேண்டியதை வாழ்ந்து இருந்தால் தான் சரி, குழந்தை குழந்தையாக இருக்குது, அப்பா அம்மா அப்பா அம்மாவாக இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் என்ன ஒன்று, இந்த மாதிரி கண்ட கண்டதை வேண்டிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இப்போ பேசின்னு இருக்கிறது மோட்சத்தை பற்றி, ஏன்னா இப்போ நம்ம சொக்கா வாங்கிறது பாவாடை வாங்கி பற்றி பேசின்னு இருக்கல, கேட்க போகிறது முக்தியை. அப்போ கேட்பதும் பெருமானிடத்தில் தைரியமாக கேட்கலாம், சம்பந்தம் இருக்கிறபடியால். அப்போ சரணாகதி பண்ணுறோமே இதற்கு அடிப்படை என்ன ஆயிடுச்சு? முதல் அடிப்படை, முதல் தேவை மோட்சத்துக்கு போகணுங்கிற விருப்பம், அது இருந்தால் தான் வரவே போகிறோம். ரெண்டாவது தேவை, கொடுப்பதற்கு அவருக்கு உரிமையும் வல்லமையும் உண்டு, பெற்றுக்கொள்ளுவதற்கு எனக்கு அருகதை உண்டு. என் இருந்தால் தான் சரணாகதிக்கு வரவே வருவோம். நான் தாராளமாக வாங்கிக்கலாம், அவருக்கு தாராளமாக கொடுக்க முடியும். வாங்கிக்கிறதுலையும் எனக்கு ஒன்றும் அவமானம் இல்லை, கொடுக்கறதுல அவருக்கும் ஒன்றும் குறையில்லை, ரெண்டும் சரியாக தான் இருக்குது. ஆகவே அவர் கொடுக்க போகிறார், நான் வாங்கிக்க போகிறேன். அப்புறம் மூணாவது தேவை, இப்போவே வேணும், அது ரொம்ப முக்கியமான தேவை. ஏன்னா என்ன ஆகலாம், மெதுவாக வாங்கிக்கலாம்னா அப்போ பக்திக்கே போகலாமே விடுவா, அது அப்போ அதுவும் கொடுக்குமோ இல்லையோ, அப்போ மெதுவாக அங்கேயே போகலாமே. இல்லை இல்லை, எனக்கு இப்போ வேணும், இந்த பிறவியில் வேணும், மோட்சம் வேணும், எனக்கு வேணும், அதை பெறுவதற்கு எங்கிட்ட வேறு மார்க்கம் இல்லை, அவர் உயர்ந்த சுலபமான மார்க்கமாக இருக்கார், இப்போவே வேணும். இது இத்தனை எண்ணமும் ஒருத்தர் இடத்துல வந்துடுத்துன்னு வச்சுங்க. இந்த எண்ணம் ஒன்று ஒன்று இப்போ கீழே சொன்ன பக்தி யோகத்தோடு ஒத்து போகுமா பாருங்க? போகாது. அவர் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார், எனக்கு வேணும், இப்போவே வேணும், அங்கே பொருந்தாது, ஏன்னா இப்போவே அது தராது. துளி கூட சுவாதந்திரம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது. அடியன் சிஷ்யன், அடியன் ஏழை, அடியன் தான் சுதந்திரனே இல்லை பரதந்திரன். இந்த எண்ணமும் பக்தி கொத்து போகாது, ஏன்னா அது நாம் பண்ணுற முயற்சியோ இல்லையோ, நாம் பண்ணி மோட்சத்துக்கு போகிறோங்கிறதுனாலே இந்த எண்ணமும் பொருந்தாது. இப்படி ஒன்று ஒன்றா அங்கே பொருந்தலே பொருந்தலேன்னு பார்க்குறான். அது நமக்கேற்ற மார்க்கம் இல்லை போல் இருக்கே, நமக்கு ஏற்ற மார்க்கம் சரணாகதியாக தான் இருக்குது. இப்போது அதிலே அடியன் பரதந்திரன்னு கீழே விழுந்துவிடுறேன், ஒன்றும் கட்டமே இல்லை, ஒத்துனுடுறேன். அவரானால் ரொம்ப ஆனந்தம், தன் குழந்தை தங்கிட்ட கேட்டான் வாழ்ந்தாங்கிறது திருப்தி, அது அவருக்கும் திருப்தி. முதல் மாதம் போய் 22 வயசாச்சு, பொண்ணு வேலைக்கு சேர்ந்தா, நேற்று வரைக்கும் எல்லாம் அப்பா அம்மா தான் வாங்கி கொடுத்துருக்கா, இன்றைக்கி வேலை வந்தாச்சு சம்பளம், முதல் மாதத்து சம்பளம். இதில் சில பேர் இப்போ ஒரு பெரிய ஆபத்து, அந்த சம்பளத்தை அப்படியே வங்கியிலே நம்ம முதலாளி நேராக கொண்டு போட்டுருக்கார், அதனால் வீட்டுக்கு எடுத்துன்னு வர்றதுன்னு ஒன்றும் இல்லவே இல்லை. வேணும்னா ஒரு 2 ரூபா மட்டும் அதுலேருந்து எடுத்துன்னு வரலாமே தவிர, இதை சொன்னோம் சாஸ்திரத்துக்குங்கிற இடம் இல்லையோ, இல்லைன்னா அது நேரப்பட்டு முன்னாடிலாம் அதை போட்டு கொடுப்பா, அதை கொண்டு தயார் தகப்பு நாட்டை வச்சு விழுந்து சேவித்து அதுக்கப்புறம் செலவுக்கு அவாதானம் கொடுத்தாள்னா வாங்கிட்டு போய், அது மாதம் 15 நாள் ஆனப்புறம் போருமா போகிறாதான்னு கேட்டு இன்னும் வாங்கிட்டு, இது இத்தனை மணிட்டு மொழியோ. ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளை வரான், கீழே விழுந்து நமஸ்கரித்து விட்டு, இது உங்ககிட்டயே இருக்கட்ட, நேற்று வரைக்கும் குடும்பத்தை நீ தான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி என்ன ஆகிட போகிறது, இப்போ ஆட்டமே நீயே பார்த்துக்கியே அப்படின்னு சொல்லிட்டா, ஏற்கனவே கொடுத்துருந்த 1000 சேர்த்து 100 கூட கொடுப்பார். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், இது எதுக்கு என் பொறுப்பு, அவர்கிட்ட கொடுக்கணும், இப்போ நான் சம்பாதிச்சிருக்கேனே நான் வச்சுக்கிறேனே அப்படின்னு நினைத்த அந்த பெற்றவனுக்கு, இருந்தாலும் பெற்றவனுக்கு கொடுக்குறார், அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் பிள்ளை கொடுத்துட்றான், இல்லாத வைக்கல, இருந்தாலும் அது அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கிறது எப்படி, நம்மக்கிட்ட இருந்துட்டு பிரித்து அவர் கொடுக்கறது எப்படி, இந்த ரெண்டுத்துலேயும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டோம்னா தான் என்னமோ தம் பிள்ளை இன்னும் தன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையோ பகவானுக்கு, அது பெரிய விருப்பம். என்னையே நம்பி மோட்சத்துக்கு வந்தவன் இவன், பக்தி யோகத்தை தாம் பண்ணுறேன்னு அவன் முயற்சியால் மோட்சத்துக்கு வந்தவன் அவன், கொஞ்சம் 2 பட்சம்தான். ஏன்னா அவர் உள்ளத்திலே தன்னையே நம்பி வந்தவனைத்தான் உயர்த்தியாக நினச்சி போகிறே தவிர, எந்த அப்பா அம்மாவும் அதை நினச்சி போகிற, என்னை நம்பி குழந்தை இருக்கான்னு சொன்னால் அதில் தான் திருப்தி. 16 வரைக்கும் எல்லாருக்கும் தீபாவளிக்கு என்ன துணிமுனியோ நம்ம தான் வாங்குவோம், அது என்ன ஆகுமோ அந்த 16 மார்ச்சே தெரியாது, ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ யாருக்கோ. 17 வந்த உடனே இதெல்லாம் பணத்தை கொடு, நான் என் தோழிகளோட போய் வாங்கிக்கிறேன், நேற்று வரைக்கும் நான் தானே வாங்கி கொடுத்தேன்னா, அதெல்லாம் சின்ன குழந்தையாக இருந்துச்சே நீ பண்ணுறது சரி, இன்றைக்கி நான் சுதந்திரேன், இனிமேல் என் பாட்டை நான் பார்த்துக்கிறேங்கிற முல்லையோ, இதை நாம் சொல்லச்சே தான் பெருமானுக்கு முகம் கண்ணி போடுறது. நீ என்றைக்குமே பரதந்திரன், ஒரு பொண்ணு அம்மாவுக்கு 16 18 ஆகலாம், ஆனால் ஜீவனுக்கு பெருமானுக்கு இங்கேயும் வயசாகிடுமா, இல்லை இவருக்கு சுவாதந்திரம் வந்துவிடுமா அகங்காரம் வந்துவிடுமா, என்னைக்கா இருந்தாலும் பெருமான் சுவாமி நாம் சொத்து. ஆகவே அவர் கையையே எதிர்பார்த்துருந்தா தான் அவருக்கும் திருப்தி, அவர் கையை எதிர்பார்க்கறது தான் நமக்கும் பெருமை. கையை எதிர்பார்க்கறது நமக்கு சிறுமை இல்லை, அவன் கையை எதிர்பார்க்கறது தான் பெருமை. ரெண்டு விதத்திலையும் பாருங்க, கண்டிப்பாக இவர் கையால் ஆகாது, அதையும் புரிஞ்சுப்போம், இவர் இன்னைக்கு பெருமை சிறுமைக்கெல்லாம் பேச்சே இல்லை, இப்போ இவர் கையால் ஆனான்னா பேச்சுப்போம், இவர் பாபத்தை தொலைக்கிறதுக்கு இவர் கையால் ஆகாது. இருந்தாலும் சாஸ்திரம் அதை மட்டும் சொல்லலை, கையால் ஆகாது இருக்கட்டும், ஒருவேளை கையால் ஆகிறதா இருந்தா அப்போ போகலாமா? இப்போ பக்தி யோகத்தை யார் பண்ணலாம்னு சொல்லணும், நல்ல வேதவியாசர் பண்ணலாம், என் நாதமுனிகளுக்கு பண்ண முடியாதா? பண்ணலாம். ஆளவந்தார் ராமானுஜர் பண்ணியிருக்கலாம், தேசிகன் மணாளவனிகள் பண்ணியிருக்கலாம். இவள் ஒத்துருமே பண்ணல. இவ எல்லாரும் பக்தி யோகத்தை பண்ணுறதுக்கு தகுதி இருக்கிறவா, ஆனால் பண்ண மாட்டேங்கிறாள். ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னா ரெண்டே காரணம், எனக்கு துடி அகங்காரம் ஓட்டினுடும், மாட்டேன், நான் நாளைக்குன்னு காத்துட்டுருக்க தயாராக இல்லை, மாட்டேன். இந்த ரெண்டே காரணத்தால் தான் சரணாகதிக்கு வருகிறார்கள். அப்போ அகங்காரம் துளியும் இல்லாமல் முக்தி உடனே வேணுங்கிற விருப்பம் இருப்பவன் சரணாகதிக்கு வருகிறான். அகங்காரத்தோடு இருக்கிறவன், இன்னும் சுதந்திரங்கிற புத்தி இருக்கிறவன், நம்ம முயற்சியில் நாளை எத்தனை மணா போட்டோம், என் முயற்சியில் அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் பக்தி யோகத்தில் நிற்கிறான். ரெண்டும் முக்தி கொடுக்கும். இன்னொரு வித்தியாசம், பக்தி யோகத்தை செய்தாலும் முக்தி கொடுக்க வேண்டியவர் பெருமாள் தான். கேட்டு சொன்னேனே, அது ஜடப்பொருள், ஜடப்பொருள் முக்தி கொடுக்காது, அறிவு இருக்கிறவர் தான் முக்தி கொடுக்க முடியும். அப்போ பகவான் தான் முக்தி கொடுப்பார். நமக்கு தோன்றது இந்த வழியாக போய் கடைசியில் அவர்கிட்டயே நின்று மோட்சத்தை வாங்கிக்கிறதே, அவர் வழியாகவே போய் அவர்கிட்ட வாங்கிட்டாருன்னு இப்போ இது வாங்கிடவே வேண்டாமே, இது இன்னும் சுலபமாக இருக்கும் போல் இருக்கு. இப்போ இந்த மார்க்கத்தில் போங்கோ அங்கே போகலாம், இப்படியே போங்கோ அங்கே போகலாம், என்னவாக இருந்தாலும் கடைசியில் அங்கே போய் தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு இது எதுக்கு சொல்லுங்க சுற்றணும். இப்போ இப்படியே நேராக போய் அங்கே போய் போயணுங்கிறமோ இல்லையோ, எப்படி அந்த இடத்த தாண்டணும் விட்டாலே அப்படிக்கு நேராக போகிறதுக்கு தான் வழி பார்க்கணும், சுத்த வேண்டாம். அப்போ பெருமானே உன் திருவடிகளே உபாயமாய், உன் மூலமாகவே முக்தி அடைய வேணும், இந்த பிரார்த்தனை இந்த உறுதி சரணாகதின்னு சொல்லப்படுறது. அப்போ சரணாகதிக்கு தேவை, மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஆசை, எனக்கு வேறு வழி கிடையாதுங்கிற உறுதி, துளியும் அகங்காரம் இல்லைங்கிற எண்ணம், மோட்சத்தை தள்ளி போட முடியாது என்கிற விருப்பம், பெருமான் உரிமை கடமை உள்ளவன் அருள் உள்ளவன் கொடுப்பான் என்கிற திண்ணமான எண்ணம், இந்த எண்ணங்கள் சேர்ந்து போயிடுத்துனால் சரி அப்போ பெற்றுவிட வேண்டிதான். என்ன சரணாகதிக்காக பிரார்த்திக்கிறான், அந்த பிரார்த்தனை புத்தி உறுதி இதுவே சரணாகதி. இதுக்கு சுமாராக எத்தனை நாழி ஆகும் சுவாமி? என்ன ஒரு ரெண்டு வருஷம் சரணாகதி ஆகுமா? ஒரு மூணு வருஷத்தில் பண்ணலாமான்னா ஆறாம் நிமிஷத்தில் முடிஞ்சு போடும். ஏன்னா இது வெறும் புத்தி தானே, உலகத்தில் புத்தி ஏற்படுறது தான் ரொம்ப சுலபம். நேற்று வரைக்கும் கெட்டவனாக இருப்பான், என்னமோ பொறி தட்டினா போல நீ தெரிஞ்சு போடும், நாளை காலத்தில் மாறிப்படுவான், நல்லவனாயிட்டான், அந்த பழக்கத்திலாம் விட்டுட்டான், இன்னிலேருந்து நல்லவனாயிட்டான். இப்போ இந்த பழக்கத்தை மெது மெதுவாக சுவாமி நான் தினப்படி 12 போய் சொல்கிறது வழக்கம், துவாதச நாமத்தை போலே 12 சொல்லி சொல்லியிருந்தேன், இப்போ எனக்கு தோண்டி போச்சு போய் சொல்கிறது தப்புன்னுட்டு ஒன்று செய்யும், மாதத்துக்கு ஒன்றா குறைச்சிக்கிறேன், இந்த மாதம் ஒன்று, அடுத்த மாதத்துலேருந்து 11 சொல்கிறேன், அதுக்கு அடுத்த மாதம் 10, அடுத்த மாதம் 9, ஒரு 11 மாதம் கழித்து எல்லாத்தையும் முடித்து கடைசி மாதம் ஒரே போய் அடுத்த வருஷம் வேணால் விட்டுறேன்லாம் ஒத்து சொல்ல மாட்டான். போய் சொல்கிறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா 12 அன்றைக்கி தான் விடணுமே தவிர யாரானு ஒன்று ஒன்றா குறைச்சின்னு போவாளன்னா. இது மனசை பொறுத்த வரைக்கும், அதே உடல் பழக்கம் மறுநாள் காலத்தால் நடக்காது, மனசு பழக்கம் ஒன்றும் சரீர பழக்கம் ஒன்றும், சரீரம் ஒன்றுக்கு பழகி இருக்குன்னா மெது மெதுவாக தான் சரிப்படுத்த முடியும். நமக்கு இப்படி தான் உட்காந்து பழக்கம்னு வச்சுங்க, நாளிலேருந்து வேறு மாதிரி உட்காந்துக்கணும், எப்படி உட்காரணும், ஒருத்தருக்கு இப்படி தான் உட்காந்து தெரியும், இதை போல் உட்காந்துக்கணும், எனக்கு இப்படி தான் தெரியும், இப்போ இதை மாற்றிட்டு நாற்காலியில் உட்காந்து பேசுங்கன்னு சொன்னால் ஒன்றுமே ஒழுங்காக பேச வராது. அப்போ ஏன்னா நாற்காலியில் என்ன பண்ணுறோமோங்கிற பயத்திலேயே மனசு போயிடுமே தவிர, அப்படி இல்லை சுவாமி நீ நாற்காலியில் தான் நாளிலேருந்து உட்காரணுன்ட்டாள்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு பழகும், பயம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும், ஏன்னா அடியனுக்கு பயம், நாற்காலியில் உட்காந்தா எப்படி வேணால் சாய்வோம், எப்படி வேணால் சாஞ்சால் முதுகு கட்டுப்படும் கழுத்து கட்டுப்படும், நேராக உட்காண்டிருந்தா தான் உட்கார முடியுமே தவிர நாற்காலியில் இருக்கிறவா சுகமாக உட்காண்டிருக்கிறதா நினச்சின்னு இருப்பா, ஆனால் அப்படி இல்லை, முடியாதவர்கள் உட்காந்துக்கலாம் அது வாஸ்தவம், ஆனால் நாற்காலியில் உட்காடுறதுக்குன்னு ஆபத்து இருக்குது, உட்காந்தோம்னாலே நம்ம நேராக இருக்குமாங்கிறது நமக்கே தெரியாது, உட்கார்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி சாய்வோம் இப்படி சாய்வோம், இப்படி ஒரு கையில் இப்படி கையை ஊன்னிப்போம், இந்த கையில் ஊன்னிப்போம், முதுகுத்தண்டு நேரம் இல்லைன்னா ஆபத்தை அங்கே தான் வரவழைக்கிறோம், அது நேரம் இருக்கணும், சமங்காய சிரோக்ரீவகான்னு கண்ணன் சொல்கிறாரோ இல்லையோ, கழுத்தினுடைய பின்பரும் தலை முதுகுத்தண்டு இந்த மூணும் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் உடம்பு தெம்பாக இருக்கும், அப்படியே இருக்கணும். அப்படிங்கிறது எனக்கு பழக்கம் இல்லைன்னு வச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகணும், ஒன்றும் இல்லை, எலும்பு முறிவு ஏற்படுறது கட்டுப்போட்டு விட்டுவிடுறா, இந்த இடத்துல ஒரு வேளை இங்கே மடிக்கிற இடத்துல கட்டு போட்டுருக்காள்னு வச்சுங்க, அது திறந்தப்புறம் 1.5 மாதம் கழித்து இது மடிக்கவே வராது, ஏன்னா இப்படி நேராக வச்சு போட்டு விட்டாலும் இல்லையோ மெதுவாக மடிக்கணும், அதெல்லாம் கிடையாது சுவாமி, நல்லவனானா உடனே ஆனும் இந்த ஆறு மடியும் அப்படின்னு ஓங்கி போட்டு மடித்தோம்னா திரும்ப கட்டு போட்டு வேண்டிதான், அதான் நடக்குமே தவிர அப்போ உடம்பு விஷயம் எதுவாக இருந்தாலும் மெது மெதுவாக தான் மாறும். அதே மனசு விஷயமா இருந்தால் பொய்யை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன்னு சொல்ல முடியாது, அதை உடனே தான் மாற்றி ஆகணும். ஆக மனசு மாறுதல் வேறு, உடம்பு மாறுதல் வேறு. எனக்கு இன்ன சாப்பாடு சாப்பிட்டு தான் பழக்கம், அரிசிச்சோறு பல பேருக்கு பழக்கம், அது இல்லாமல் அதை கொஞ்சம் மாற்றி கோதுமையாக சாப்பிட்றியா ரொட்டியாக சாப்பிட்றியாலாம் அவன் எனக்கு கூட ஒரு மோர் சாதம் கொடுத்துடும், நீ என்னவோ அதெல்லாம் சாப்பிட்றேன், இல்லை இல்லை உடம்பை குறைச்சாகணும் ரொட்டி சாப்பிடும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு உடம்பை குறைக்கணும் ரொட்டி சாப்பிடுனா முன்னாடியா பின்னாடியாங்கிறதுனா எனக்கு சாதம் சாப்பிட்டு பழக்கம், அது அப்படிலாம் விட்டுட முடியாது, வேணும்னா ஒன்று செய்கிறேன், மூணு சாதத்தை ரெண்டு சாதம் ஆக்கிக்கிறேன், அப்புறம் ரெண்டை ஒன்று ஆக்கிக்கிறேன், அப்புறம் வேணா நீர் சொன்ன தத்யோனத்தை விட்டுட்டு சப்பாத்தியை வேணா சாப்பிட ஆரம்பிக்கிறேன் ரொட்டியை சாப்பிட ஆரம்பிக்கிறேன் இன்னும் சொல்கிறாலும் இல்லையோ. இது உடம்பை பொறுத்த வரைக்கும், ஆனால் மனசுன்னா சட்டுன்னு மாறணும். ஆகவே பகவானிடத்தில் இப்போ மனசை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். சரணாகதிங்கிறது உடல் ரீதியாக செய்யப்படுவதே அல்ல, புத்தி அறிவு. அப்போ அறிவு சடக்குன்னு தான் ஏற்படணுமே தவிர மெது மெதுவாக சரணாகதி பண்ண முடியாது. ஒரு மனுஷன் நல்லவரானான்னா அரை நிமிஷத்தில் தான் ஆகணும், மெதுவெல்லாம் ஆக முடியாது. எத்தனை இடத்துல நாடகத்தெல்லாம் பார்க்குறோம், அது எப்படியோ கெட்டவனாக இருப்பான் மூணு மணி நாளி, இந்த கடைசி காட்சி வருஷம் வச்சா அப்படியே நல்லவனாக மாதிரி எல்லாரும் சரியாக போடும். அது எப்படி சுவாமின்னா தப்பே இல்லை அவ சொல்கிறது, ஏன்னா அவள் சொல்கிறதெல்லாம் மனசு மாறுதல், மனசு மாறுதல் உடனே தான் நடக்கும். இந்த கண்ணனே சொல்கிறார், மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினா அனித்யாக காந்தி திக்ஷஸ்வ பாரத. இந்த உடல் ரீதியானதெல்லாம் மெதுவாக தான் போகும், பொறுத்துக்கோ அர்ஜுனா, நாளை காத்தாலும் ஒன்றும் சரியாகாது. ஆனால் மனசு இருக்கு பார், அதை முதல்ல சரிப்படுத்திக்கும். மனசு உறுதியாக ஆயிடுத்துனால் நீ நிச்சயமாக என்கிட்ட வரப்போற. உடம்பு ஒத்துழைக்கலேன்னு கவலைப்படாதே, அது உழைக்கட்டும் உழைக்காத போட்டது நாளைக்கு பார்த்துக்கும், மெதுவாகட்டும். மனசை முதல்ல திருத்திக்கோன்னு கர்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அதனால் நம்ம மனசில் உறுதி வந்துடுத்துனால் சடக்கென உடனே சரணாகதி நிறைவேறெடுத்துன்னு தான் அர்த்தம். அதுக்கு மேல் அதில் ஒன்றும் வியாபாரமே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது. சரணாகதி அரை நிமிஷத்தில் முடிஞ்சு போய்டும், ஆனால் அதுக்கப்புறம் ஆயிடுத்து. நம்ம நீ தான் உபாயம்னு புரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் எனக்கு கொடுக்க போகிற, நான் உனக்கு அத்தியந்த பரதந்திரம், துளி கூட சுவாதந்திரம் இல்லை, தேவரீர் தான் எல்லாம் என்னை புரிஞ்சுட்டு சமர்ப்பிச்சுட்டோமோ இல்லையோ. ஆத்மா பெருமானுக்கு உடமை, அவர் தான் உரிமையாளர், அவர் தான் செய்ய போகிறான்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது அரை நிமிஷம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோ, இதற்கு முன் இதற்கு பின் இப்படி என் சொல்கிறது ஷாமு ஷாபி என்னதுன்னா, சரணாகதிக்கு முன் சரணாகதிக்கு பின், முன்னும் பின்னும் வித்தியாசம் வேண்டாமா? சரணாகதிக்கு முன்னாடி என்ன பண்ணோம், சரணாகதிக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டோம், பின்னாடி என்னென்னதெல்லாம் நம்மக்கிட்ட ஏற்பட்டுடும், முன்னாடி இதெல்லாம் இருக்காது. ஆனால் இது வந்து சரணம்னு பேச ஆரம்பிக்கச்சே இதெல்லாம் தன்னடையே வந்துடும். அது ஒரு ஆறு விஷயங்கள், ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷதீதி விஸ்வாசா, கோத்ருத்த வர்ணம் ததா, கார்பண்யம், ஆத்ம நிக்ஷேபே, ஷட்விதா சரணாகதி. ஒருத்தர் வேகமாக ஓடுறார், ஓடுறவருக்கு தன்னடையே வேர்வை கொட்டுமா இல்லையா? அதே போல் சரணம்னு வந்துவிட்டாலே அதுக்கு என்னென்ன புரிதல்னு இத்தனை பார்த்துட்டோம், சரணாகதிக்கு என்னென்ன உணர்வு இருக்கணும் புரிதல் இருக்கணும்னு பார்த்துட்டோம். அதனால் ஏற்பட போகிற ஒரு ஆறு பாருங்கள் இனிமே சொல்லுவோம். எப்போ நீ தான் ஆயிடுத்தோ உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வேன், இந்த பகவான்கிட்ட சொல்கிறோம். இப்போ இனிமே உனக்கு பிடிக்காததை நான் பண்ணவே மாட்டேன் சொல்ல மாட்டோமா? எப்போ அவரைத்தான் நம்பி அவர் மோட்சம் கொடுக்குறான்னு இருக்கமோ என் இஷ்டத்துக்கு வாழ முடியாது, இனிமேல் அவர் சொல்கிறபடி தான் கேட்கணும். அப்படியா? அதுதான் சுவாமிகளுக்கு இந்த சரணாகதியில் ஆபத்தே, இனிமேல் அவர் சொன்னபடியே கேட்கணுமாமே. நம்ம இஷ்டப்படி இருக்கணும்னா இப்போ வேறு மார்க்கத்துக்கு போயிருக்கணும், கீழே வேறு மார்க்கம் அடைச்சாச்சுன்னு புரிஞ்சுன்னுட்டோம். இப்போ பாக்கி இருக்கிறது ஒன்று தாங்கிறத தயவுசெய்து உறுதியாக மனசில் வச்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா பக்தி யோகத்தை பல ஜென்மங்கள் பண்ணணும், நினைத்த கரணம் தப்பினா மரணம், இது பக்தி யோகம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இல்லை இருக்க போகிறதே கொஞ்சம், அதுக்குள்ளே திருப்தியாக இருக்கலாம், ஆனந்தமாக கைங்கிற மட்டும் மோட்சத்து போடலாம் அப்படின்னு இருக்கிறச்சே. அப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒத்துணும் இல்லையோ? அப்போ பெருமானுக்கு பிடிச்சதை தான் செய்வோம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, உனக்கு எது அனுகூலமாக இருக்கோ அதை தான் செய்வேன் என்கிற உறுதி, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா. ரெண்டு, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், உனக்கு பிரதிகூலமாக பிடிக்காததை செய்ய மாட்டேன், அதெல்லாத்தையும் விட்டுடுவேன், உனக்கு பிடித்ததை செய்கிறேன், பிடிக்காததிலிருந்து விலகுவேன். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். அடுத்து ரக்ஷிஷதீதி விஸ்வாசா, பெருமான் கண்டிப்பாக ரட்சிப்பான் என்கிற நம்பிக்கை. இந்த உறுதி ரொம்பவே தேவை. இந்த உறுதியில் துளி குறைவு ஏற்பட்டாலும் நடக்காது. ஒரு யானை கடற்கரைக்கு போனோம்னா யானை குதிரை ஓட்டகம்லாம் வரும். நம்ம இப்போ திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு போனேன்னு வச்சுக்கோ, அங்கே அப்படி குழந்தைகள்லாம் வச்சுருப்பா, பட்டம் விடுறவா பட்டம் விடுவா, ஆனை வரும் குதிரை வரும் ஒட்டகம் விடுவோம். இந்த குழந்தை இருக்கிற இடமா பார்த்து தான் ஆனைக்காரர் வருவார், ஏன்னா இது அழும், நான் ஏறி மேலே உட்காந்துக்கணும்ட்டு. சரி, இந்த அப்பா இப்படி மேலே தூக்கி கொடுப்பார், மேலே இருந்து இப்போ யானைக்காரர் அதை வாங்கிக்கணும். இவர் முயற்சி பாதி, குழந்தை வந்து வீல் வீல்னு கத்தும், அது கீழே விழாத மேலே விழாத இத்தனையும் பண்ணாமல் மேலே தூக்கி உட்காந்துக்கணும். இதெல்லாம் வேண்டாம், இந்த முயற்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யானைக்கு இல்லாத சக்தியா? அப்போ இப்படி செய்வோம். யானையை யானைப்பாகன்னு ஒரு தட்டு தட்டுறார், அது காலை மடித்து கொண்டு தன் தும்பிக்கையால் இந்த பிள்ளைய அப்படி அழகாக எடுத்து மேலே உட்காந்துச்சோம். இதுக்கு அப்பாவும் வேண்டாம், பாகனும் வேண்டாம், குழந்தையும் வேண்டாம், வெறும் யானையோட முயற்சி. அப்போ நாம் தூக்கி கொடுத்து மேலே உட்காத்தி வச்சோம்னா அது நம்மளோட முயற்சி. நம்மளோட முயற்சினால ஆயிரம் ஆபத்து இருக்குது, இது வேணும் அது ஒழுங்காக நடக்கணும், குழந்தை திமுறாது இருக்கணும், எத்தனையோ இருக்குது. இதே அந்த யானை நடத்துல விட்டுட்டோம்னு வச்சுங்க, அது அப்படியே லாகவமாக ரொம்ப சுலபமாக லகுவாக தூக்கி மேலே உட்காந்து வச்சிருவோம். அப்போ ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணணும், நம்ம வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றே ஒன்று பண்ணணும். என்ன தெரியுமோ, ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் ரொம்பவே தேவை. ஏன்னா அந்த யானை தூக்கி மேலே உட்காந்து வச்சுக்கிற சமயத்துக்கு இரு நீ ஒழுங்காக தூக்கியான்னு போய் இந்த அப்பா தட்டுறதுக்கு போனார், அது வந்த கோபத்தில் ஷர்ட்டு கீழே போட்டுரும். அதுகிட்ட ஒன்றே ஒன்று அது சுவாத்திரம் அதிகம் இல்லையோ, யானையை பிடிக்க முடியுமா அளக்க முடியுமா நம்மாலே? அப்போ எப்போ அதுங்கிட்டே விட்டுட்டோமோ, நீர் என்ன பண்ணோம்னா பண்ணாத இருந்து போகிறோம். நீ பண்ண வேண்டியது அது ஒன்று தான். இப்போ நீர் பேசாமல் இருந்தீர்னாலே காரியம் ஒழுங்காக நடந்துடும். அதை குறுக்க போய் நம்ம தட்டி கொட்டி யானையே உம்மால் ஒழுங்காக தூக்கி உட்காந்து வைக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இவர் கேட்டார். விதியத்து போய் எங்கிட்ட வந்துட்டு கேள்வி வேற கத்துட்டு இருக்கேன் பண்ணி ஒன்னால ஏற முடியுமா முடியாதான்னு என்னது கோபம் வந்துருமோ இல்லையோ. அதே போல பகவான் யானையை காட்டிலும் சுதந்திரம். உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய்னு திருவங்கியாழ்வாருடைய பாசுரம், திருநெடுத்தாண்டகம்னு 30 பாசுரங்கள், அற்புதமான பாசுரம். அதுல இது ஒரு பாசுரம், உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய். வடக்கே யானை திருவேங்கடமுடையான், தமிழகத்துக்கு வடக்கெல்லை திருவேங்கடம். தெற்கே யானை திருமாலிருஞ்சோலமலை அழகன். மேற்கே யானை திருவரங்கத்து ரங்கநாதன். கிழக்கே யானை திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமாள். நாலு திக்குக்கு நாலு யானையாக இருந்து பெருமான் நம்ம அத்தனை பேரையும் தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கார். யானை எல்லாம் சொன்னபடியெல்லாம் கேட்காது, இந்த யானை எல்லாத்த விட பெரிய யானை. அப்போ அதுங்கிட்ட போய் நீ ஒழுங்காக தூக்கு, சரியாக தூக்குவியா மாட்டேயா, இருந்து அந்த தும்பிக்கையை ஒழுங்காக வச்சுக்கோ, இதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ மொத்தம் அதுங்கிட்டே எப்போ விட்டுட்டோமோ அது ரட்சிக்கும் என்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்க வேண்டியதுதான். அப்போ மகாவிஸ்வாசபூர்வகம் இது மூணாவது. சரணாகதியில் மட்டும் நம்பிக்கையில் துளியும் குலைவு ஏற்படக்கூடாது, அவர் கண்டிப்பாக ரட்சிப்பார் என்கிற உறுதி வேண்டும். ஒருவேளை மாட்டாரோங்கிற எண்ணம் வந்தால் வந்து என்ன லாபம் இப்போ யோசிச்சு பாருங்க, மற்ற வழியெல்லாம் அடைச்சாச்சுன்னு தான் இங்கே வந்திருக்கோம். அப்போ இவர் பண்ணுவாரோ மாட்டாரோன்னு சந்தேகப்படுறதுல அர்த்தமே இல்லை, பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம், பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கணும். பெரிய மனுஷனை பிடிச்சோம், புதுசாக ஒரு கல்லூரி ரொம்ப நன்னா திறந்துருக்கா, என் பொண்ணுக்கு அதில் இடம் வேணும், இது கொஞ்சம் சுமார் இல்லை 95 இருந்தால் தான் கொடுப்பேன்னா, இங்கே இருக்கிறது 85 தான் அப்படின்னா ஒரு பெரிய மனுஷனை பிடிச்சோம். கல்லூரி முதல்வர்கிட்ட கேட்டு நீ பண்ணிடுவீரா, ரொம்ப பெரியவர், என்ன அவர் சொன்னால் தலை அச்சாரம் போகும், காரியம் நடந்துடும். அவர் வாய திறந்தெல்லாம் சொல்ல ம் அப்படின்னுட்டார், உம்மே போகும் என்ன அவர் உம்முன்னுட்டார் இல்லையோ, அப்படின்னா சரி சரினு கேட்டாச்சு. வெளியில் வந்தேன், வர்ற சமயத்தில் வாயில் காப்போன்னு பார்த்து அவர் ஒன்றும் சீட்டெல்லாம் கொடுக்கல, உம்முன்னு தான் சொன்னார், நடந்துடும் இல்லையோ அப்படின்னு கேட்டேன். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீ, அவர் தலையை சேச்சாலே போகிறோம், போயிட்டு வர போய்ட்டு வரணும், 2 நிமிஷம் இங்கே நிற்காதீங்க, தரேன்னு சொன்னார் போடும் அப்படின்னுட்டார். போயாச்சு, 2 நாள் ஆச்சு, ஒன்றும் பத்திரிக்கை வரலை. இவர் சந்தேகம், திரும்பி போய் சாமி நீர் பாட்டுக்கு சொன்னீரேங்கிறது தான் நான் நம்பிட்டு போயிட்டேன், இப்போ நீர் தந்துடுவீரோ இல்லையோ, உமக்கு அதுக்கு சக்தி இருக்கோ இல்லையோனால் நிச்சயமாக அது கிடைக்க போகிறது இல்லையான்னு அர்த்தம். ஏன்னா அவர் தரேன்னு சொன்னவரை பார்த்து இத்தனை சந்தேகப்பட்டோம்னா அதுக்கப்புறம் அவருக்கோ வந்துடாதா, இவன் யார் அல்பன் நம்மக்கிட்ட வந்து கேட்குறான், இவன் கொடுக்குறேன்னு ஒத்துண்டதே பெரிய சமாச்சாரம் என்ன கோவிச்சு போகிறோம் இல்லையோ பகவானிடத்தில். அதனால் நம்பிக்கை குறவோட குறுக்க எத்தையும் கிளப்பப்படாது, மகாவிஸ்வாச பூர்வகம் வேற விதியத்து வந்திருக்கும். மேலும் இந்த முதல்வரே இந்த பாடுபடுத்தினா பெருமாள் என்ன பாடுபடுத்துவார், அப்போ நிச்சயமா தரேன்னு சொல்லிட மாட்டாரா, சொல்லிட்டார் மகாவிஸ்வாச பூர்வகம். அப்போ ஒன்று ஆனுகூல்யச சங்கல்பா, 2 பிராதிகூல்யச வர்ஜனம், இந்த ரெண்டும் தான் முக்கியம். அவருக்கு பிடிச்சது தான் நம்ம செய்யணும், அவருக்கு பிடிக்காத செய்யக்கூடாது. சரணாகதிக்கு முன் எப்படி இருந்தோமோ சரணாகதிக்கு பின் பெருமான் பிடித்ததுன்னு எதை எதை சொல்லியிருக்காரோ அதை மட்டும்தான் செய்யணும். அவர் பிடிக்கலேன்னு எதை சொல்லிட்டாரோ அதுலேருந்து விலகிடணும். இங்கே தான் ஆபத்தே வரும். இதெல்லாம் முடியுமா? எங்கள் வாழ்க்கேன்னு ஒன்று பார்க்க வேண்டாமா? இதான் ஒரே கேள்வி. இப்போ எங்கள் வாழ்க்கேன்னு ஒன்று பார்க்க வேண்டாமான்னா பார்ப்போம். அப்போ மோட்சத்துக்கு ஆசைப்படக்கூடாது. எப்போ மோட்சத்துக்கு ஆசைன்னு வந்துட்டோமோ அப்போ அவரதைத்தான் பார்க்கணுமே தவிர நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மோட்சம் போகிறது முடிவு பண்ணிட்டோமே. எப்போ அந்த முடிவை எடுத்துட்டோமோ, ஆனால் இந்த முடிவில் உறுதி இருந்தால் தான் அடி என் பேசுகிற எதுவுமே உங்கள் புத்தியில் படும்போ. அப்படி இல்லை, நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையேங்கிறத நினச்சிட்டு சரணாகதியை பார்த்துன்னா அதில் பிரயோஜனமே இல்லைன்னு தான் தோணும். அதனால தான் நம்ம ஆச்சாரிய இடத்துல போகிறோம், பஞ்சம்ஸ்காரம் பண்ணிக்கணும், ஆச்சாரியிடத்தை சரணாகதி பண்ணி வைக்கிறார்னு வரும். இது என்ன சுவாமி நடந்தது? ஏதோ 7 வயசு கூண்டு போனால் என்னமோ பண்ணி வச்சா திருப்பி கொண்டு வந்தா. அதனால என்னன்னா இன்னும் மனசில் மோட்சத்தில் விருப்பம் அதிகரிக்கலேன்னு அர்த்தம். நான் அந்த இடத்துல நமக்கு புத்தி நன்னா ஒருமுகப்படுத்தப்பட்டா தான் சொல்கிற எதுவுமே புரியும். இல்லைன்னுட்டால் ஏதோ சொல்லிட்டுருக்கா, ஏதோ கேட்டுட்ருக்கா என்ன தான் நினச்சிட்டு இருப்போம். யாரால போக முடியலே, யாரெல்லாம் வைகுந்தத்துக்கு வெளியில் தவிச்சுட்டுருக்கா நீங்கள் புத்தகம் படிக்கணும். அப்போ தெரியாது எப்பேற்பட்ட இடம் போகிறதுக்கு முடியாத இடம்னு. தத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதம் ஆமனந்தி தம் வா கம் வா யதேவ பரமம் தமசப்பரஸ்தாத் ஆனந்த கந்தம் அதிசுந்தரம் அற்புதம் யது என்று ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தில் கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். எது ஆகாயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதோ, தமசுக்கு மேம்பட்டதோ, சுத்த சத்தமயமாக இருக்குமோ, நித்தியமுக்தர்கள் வாழ்கிறார்களோ, எங்கே பிணி பசி மூப்பு துன்பம் பிறவி இரவி ஆகியவை இல்லையோ, எதை கண்டுவிட்டால் கண் மத்தொன்னை தேடாதோ, எதை கேட்டால் காது மத்தொன்னில் லயிக்காதோ, எதை உணர்ந்தால் மனசு மத்தொன்னில் போகாதோ, அது பூமா, அதுதான் பெருமானுடைய நித்தியமான மண்டலம். ஆனந்தம் 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 என் இருக்கிற மண்டபம், அந்த மண்டபத்தில் எனக்கும் உரிமை உண்டு, மகாலட்சுமிக்கு எத்தனை உரிமையோ எனக்கு அந்த உரிமை உண்டு. ஆகவே நான் போகணும். எதற்கு திரும்ப திரும்ப சம்சாரத்தில் பிறந்து உடல வேண்டும் என்கிற எண்ணம் இவன் மனசில் நன்கு உறுதிப்பட்டாலே ஒழிய அதற்குரிய மார்க்கத்தையே தேட மாட்டான். எனக்கு ஒன்றத்தை அடையணுங்கிற விருப்பம் அதிகப்பட்டால் தான் கட்டப்பட்டதுக்கே தயாராக இருப்பேன். அதில் விருப்பமே இல்லைன்னா போனால் போகிறது, படித்தா படித்தது படிக்கட்டா இல்லை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. இதைத்தான் நான் அடையணும்னா தான் நான் என்னென்ன படிப்போம். அப்போ இந்த மோட்சம் எனக்கு வேணும் என்கிற உறுதி இருந்துவிட்டால் மற்ற மார்க்கங்கள் ஒத்து வராதுன்னு புரிஞ்சுவிட்டா அப்போ பெருமான்னு வரேன். எப்போ அத்தனை தூரம் அவரை பற்றியே என் சித்தம் லயிச்சுடுத்தோ, நாம் மற்ற எல்லாத்தையும் வச்சுட்டு அப்பப்போ உபன்யாசத்துக்கு போகிறச்சே அவரை பற்றி நினச்சிட்ருக்கோம். இது இப்போ முடிஞ்சு போய் வெளியில் போகணும்னு வச்சுங்க மூடினுடும். எவ்வளவு இருக்குது இந்த பெரிய சம்சாரம், அந்த சம்சாரம் காலை பிடிச்சி இழுக்கும், கையை பிடிச்சி இழுக்கும், முகத்தை மூடினுடும், புத்தியை மழுங்கடிச்சிடும். போயிட்டு இதுமே திரும்பி நீர் வேற சுவாமி நீ காத்தால் இப்போவே 8:25 நீர் 10 நிமிஷத்தில் முடித்த உடனே 9:30 எங்கள் வேலையில் நாங்கள் இருந்தோம், நம்ம 2 நாளாக என்ன பார்த்துருக்கோமோ அத்தனையும் மூடினுடும். அது எதுவுமே புத்தியிலே நிற்காது, அப்படியே வெளியில் போயிட்டு யாரோ கூப்பிடுவா, எதுவோ பண்ணுவா, எதுக்கோ கழித்து போடுவோம், எதுவோ தட்டுவோம், ரொம்ப பரபரப்பாக இருக்கும். நம்ம என்ன தெரியுமா நினச்சிப்போம், அப்போது இப்போ தான் நான் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வந்திருக்கோம்னு நினச்சிப்போம். ஆனால் உண்மையாக என்ன தெரியுமோ, நீங்கள் 2 நாளாக பார்த்தது தான் ஆத்மாவுக்கு இயல்பு, இப்போ 9:30 பார்க்க போகிறது தான் ஆத்மாவுக்கு செயற்கை. முதல்ல இந்த வித்தியாசத்தை மனசில் வாங்கிக்கணும். நாம் அங்கே போகிறத இயல்புன்னு நினச்சிக்கிறோம், இல்லை அது செயற்கை. ஆத்மா மேலும் மேலும் துன்பப்படுறதா இயற்கை, ஆத்மா இன்பப்படுறது இயற்கை. இதை நீங்கள் சொல்லச்சேவே வந்து இப்போ சனிக்கிழமை கார்த்தால் இங்கே வந்துடுது, எல்லோரும் சனிக்கிழமை கார்த்தால் இங்கே வந்துடு, வரும்போது திரும்ப இங்கே வந்து விழுந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டீடா, இல்லை இப்போ 9:30 போக போகும்போது திரும்ப இங்கே வந்து விழுந்துட்டோம் என்ன நினச்சிக்க போறீடா? சனிக்கிழமை கார்த்தால் வரைச்சே அப்படி நினச்சிக்கல, ஆனால் இன்றைக்கி 9:30 போகிறச்சே ஒத்தொத்தர் புத்தியில் அது படத்தான் போகிறது. எங்கே திரும்ப வந்து விழுந்துட்டோங்கிற நினைவு இருக்கோ அதுதான் செயற்கை, வந்திருக்கோங்கிற நினைவு இருக்கோ அதுதான் இயற்கை. ஆத்மாவுக்கு பிரம்மானுபவம் தான் இயற்கையை தவிர மற்ற அனுபவம் செயற்கை. அந்த செயற்கையை நாம் தான் குறைச்சிக்கிறதுக்கு பார்க்கணும். அதனால் நம்ம நினைக்கிறோம் வேலைக்கு போயிட்டு திரும்ப இதே மாதிரி ஓட ஆரம்பிச்சுட்டா இயற்கைன்னு விடும், அது இயற்கை இல்லையா? அது கர்மத்தினால ஏற்றுக்கொண்டது. எது கர்மத்தினால ஏற்பட்டிருக்கோ அது செயற்கை, எது கர்மம் தொலைந்து தன்னடையே கிடைக்கிறதோ அதுதான் இயற்கை. தானாக கிடைச்சா தான் இயற்கை, வலியை வாங்கிட்டோன்னா செயற்கை. வேலையோ வாய்ப்போ அதுவோ இதுவோ நாம் வலியை ஏற்றுண்டது, அது மொத்தத்தையும் அப்படியே விட்டுடுங்க. ஒரு கிளி கூண்டுக்குள்ளே இருக்கிறது இயற்கையா, வெளியில் பறக்கிறது இயற்கையா? வெளியில் பறக்கிறது தான் இயற்கை. ஷேராக உள்ளே போட்டு வச்சுருக்கோம் நாம், கதவை திறந்துட்டா போதும் அது பறந்து போடும். அதே போல் கர்மங்களை தொலைச்சிட்டா போகிறோம், ஆத்மா இங்கே இருக்கவே இருக்காது. அப்போ கர்மங்களை தொலைத்தா ஆத்மா இன்பப்பட போகிறான்ங்கிற புத்தி வர வரத்தான் மற்றதெல்லாம் செயற்கைன்னே நமக்கு தோணும். நீங்கள் அது தோணிட போகிறதே நம்ம பயப்பட்டுடுறோம். நன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது இங்கேயானு தோணி நம்முடைய நித்திய வாழ்க்கையிலேருந்து மாறி போயிட போகிறோமேன்னு பயப்படுறோம். இந்த பயம் தேவையா? நெஜம் தோன்றத்துக்கு நம்மளே தடுப்பாக இருக்கலாமா? இதுதான் நெஜம் ஆத்மாவுக்கு இயற்கை பிரம்மானந்தம். ஆச்சரியமாக இருக்க போகிறது. ஒரே ஒரு கவலை, மற்ற ஒன்றும் என்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை சுவாமி. நீர் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நேராக மோட்சத்துக்கு எனக்கு விருப்பம், ஆனால் குடும்பம் இருக்கே அதனால தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு எல்லாரும் உடனே அங்கே கொக்கி போட்டுருவா. அதை போட்டு அதுதான் சுவாமி ஒரே கவலை. இல்லைன்னா எங்களுக்குன்னா என்ன வச்சுருக்கு சொல்லுங்கள். இப்போது என்ன சொல்கிறாளுங்க, அதுக்கு நான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். ஒரு சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டாராம், ஐயோ எனக்கு அப்புறம் இந்த குடும்பம் எப்படி இருக்க போகிறதோ எப்படி இருக்க போகிறதோ தெரியலையே. கடைசியில் என்னாச்சு, அந்த சுவாமி பரம வச்சுட்டார், அவர் கிளம்பிட்டார். அவரே எழுதி வைக்கிறார், இப்போ எனக்கு அப்புறம்தான் அவன் நன்னா இருக்கான்னு இப்போ தான் தெரிஞ்சது. நான் இருக்கிற வரைக்கும் அவன் நன்னா இருக்கவே இல்லை, நான் புறப்பட்டு போனப்புறம் அவன் இன்னும் நன்னாத்தான் இருந்தா ஒன்றும் குறைஞ்சி போடலை. இல்லையே, பத்தி இல்லாட்டா பத்தினி என்ன பண்ணுவேன்னா, அனைத்துலகுக்கும் பதியான நாராயணன் இருக்கும்போது எந்த பத்தினிக்கும் கவலை இல்லை. அப்போ நாம் என்ன நினச்சிடுறோம்னால், நாம் இல்லாட்டா என்ன ஆகுமோன்னா இப்போ இந்த வாழ்க்கையை நாம தான் நடத்துறதா நினச்சிடுறோம். அதுதானே சுவாதந்திர புத்தி. நான் அந்த புத்தி தொலைஞ்சாத்தானே சரணாதிபதி பேச்சே. அதனாலே இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப தொடர்பு இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக கூட்டம் நாட்டம் அதெல்லாம் ஒத்தே வராது. நிதானமாக தனியாக உட்காந்து இதை பற்றி தெரிஞ்சவா ஒரு ரெண்டு மூணு பேரோட மட்டும் உட்காந்து பேசினா, ஆஹா எங்கேயோ எண்ணத்தையோ தொலைச்சிருக்கோம் நம்ம, இதுதான் ஆத்மாவுக்கு உண்மை. அதை விட்டுட்டு ஏதோ செயற்கையாக போய் இயற்கை இயற்கைன்னு ஏற்றுட்டு புரியாத தவிக்கிறோமே என்று புரிஞ்சுக்கணும். இப்போ இது எத்தனை நாழி வேணால் பேசிட்டுருக்கலாம், எத்தனை நாழி வேணால் பேசியிருந்தாலும் அரை நிமிஷம்தான் அவங்க புரியுறது. அது புரிஞ்சு படுத்துன்னு வச்சுருந்தோம், புரிஞ்ச அப்புறமும் அந்த புரிதல் எவ்வளவு உறுதியான புரிதல்ங்கிறது முக்கியம். புரிஞ்சுப்படும், ஆனால் புரிஞ்சுப்பட்டால் கூட ரெண்டு நிமிஷத்தில் அழிக்கிற மாதிரி புரிஞ்சுப்போம், அப்படி புரிஞ்சுக்கூடாது. அது நல்லா மனசில் பதியராப்பு புரிஞ்சுடணும். பதிஞ்சு பேழுத்துனால் அப்போ மறுபடியும் இந்த செயற்கை வாழ்க்கைக்கு போகிறதுக்கு புத்தி இருக்காது. அப்படின்னா நான் இன்றைக்கே 9:30 போய் சீட்டு எழுதி கொடுத்து சொல்லிடுறா, வேலையை விட்டுடலான்னு சொல்லிடுறான்னா போவோம். ஆனால் அதில் புத்தி போகவே போகாது. ஓஹோ நம்ம இது பண்ணலாம், ஆனால் இதுக்கு பண்ணுறதுக்கு நம்ம பிறக்கலை, நம்ம வேற எதுக்கோ பிறந்திருக்கோம், அதை விட்டுட்டு இதை பண்ணிட்டுருக்கோம். சுவாமி அப்படி பண்ணாலே பண்ணுற காரியம் சிறக்காது இல்லையோ என்ன நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதுலேன்னு ஒரு புத்தி இருந்தால் தானே இதை சிறப்பாக பண்ண முடியும். எங்கேயோ ஞாபகத்தை வச்சு நீங்கள் இங்கேயே பண்ணிட்டு நல்லா இருக்குமானா, இது லோகத்துக்கு நீங்கள் சொல்கிறது ஒத்து வரும். இப்போ ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சுட்டு நான் இங்கே பேச ஆரம்பிச்சுட்டு வேணும்னு இப்படியே ஏதான பண்ணிட்டு இது என்ன நல்லா இருக்குது, இது வேணால் நம்ம ஊருக்கு பொறிச்சு எடுத்துன்னு போகலாமான்னு இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்து நான் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அது சரியாக வராது, அப்போ புத்தி இங்கே போடும். ஆனால் இப்போ நீ சொல்லிட்டு இருக்கிறது என்ன, பெருமானிடத்தில் புத்தி லயிச்சுட்டு மற்ற இடத்துலையே லயிக்காது இருந்தால் இந்த காரியம் ஒழுங்காக நடக்காதுங்கிறத தானே பார்த்துக்கோ, அதான பயம். அந்த ஒன்றை விட்டுட்டு இன்னொரு இடத்துல புத்தி போனால் என்ன ஆகுமோன்னு பயப்படுறோமே, அந்த இன்னொன்று எதுங்கிறது முக்கியம். இப்போ இங்கே இந்த கம்பளம் எத்தனையோ இடத்துல எத்தனையோ, ஒரு பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறச்சே நாடகம் பார்த்துருந்தான்னு சொன்னால் அப்போ இன்னொன்று, அதெல்லாம் அப்பிராப்தம், உகவாதது ஏற்காதது. ஆனால் இந்த இடத்துல நாம் இன்னொன்றுன்னு சொல்கிறது நமக்குன்னு ஏற்ற பிரம்மம். இந்த ஒரு இடத்துல மட்டும் இன்னொன்று வெறுமை இன்னொன்றுன்னு சொல்லக்கூடாது, அது ஏதோ வழியில் போகிற இன்னொன்று இல்லை, அது நமக்குன்னு இருக்கக்கூடிய இன்னொன்று. இன்னும் கேட்டால் அதுதான் ஒன்றும், வேலைக்கு போகிறது தான் இன்னொன்று. எது இன்னொன்றுன்னு கொஞ்சம் புரிஞ்சுப்போம். இன்னொன்று பிரம்மம் இல்லை, பிரம்மந்தான் ஒன்று, வேலைக்கு போகிறது இன்னொன்று. இதை தெரிஞ்சுட்டு இருந்தோம்னால் ஓஹோ அப்போ நாம் வேலைக்கு போனால் அது நடக்குமா நடக்காதான்னா, இன்னும் ஏற்கனவே விட நன்னா நடக்கும். நடக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை, இப்போ ஏற்கனவே இருக்கிறத விட நன்னா நடக்கும். நீங்கள் 8 மணி நாழி வேலை பார்த்து என்ன சாதிச்சீங்களோ அது 2 மணி நேரத்தில் முடிஞ்சு போடும். ஏன் முடிஞ்சு போடும்னால் புத்தி சரியான இடத்துல இருக்கும் இல்லை. இப்போ அப்போ நம்ம உள்ள என்ன துடிக்கும், இது 8 மணி நாழி இதை நான் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ குடும்பத்தை பாதுகாக்கணும் வாஸ்தவம் புரியுறது, எத்தோ வேலை பார்க்குறேன், இப்போ அந்த வேலையை சட்டுன்னு முடிச்சுட்டு நம்ம இயற்கைக்கு போகணும். இப்போ அப்படி இந்த ஊருக்கு வந்திருக்கேன், வந்துட்டு எத்தனை நாள் இருப்பா, 2 நாள் இருந்தாச்சு, கிளம்பணும், அப்போ கிளம்பணுங்கிற புத்தி இருக்கும். அடுத்த ஊருக்கு போகிறேன், 11ஆம் தேதி திரும்ப ஊருக்கு போயிடணும், பெருமாளை விட்டுட்டு வந்திருக்கோம், இந்த புத்தி இருந்ததுனால் அப்போ மற்ற எல்லாத்தையும் பண்ணுவோம் புத்தி அங்கேயே போயிட்டுதுன்னா அப்படின்னா நீ எங்க சுவாமி உபன்யாசம்லாம் ஒழுங்கா சொல்லப்படுது? நீ திரும்ப திரும்ப வண்டி ஏற நாளே நினைச்சிருந்தீர்னா இங்க வந்த இடத்துல ஒழுங்கா சொல்ல வேண்டாமண்ணா? இப்போ ஒன்றும் ஒழுங்கா சொல்லாத போயிடலையே, ஒழுங்கத்தானே இருக்கு. ஏன் இருக்குன்னால், எப்ப நாம இதை பண்ணலே நினைத்து புத்தி அங்கேயே போயிடுதோ, அப்ப அது வாய் வார்த்தையோ ஏதோ என்னவோ பழக்கமோ வழக்கமோ எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓடும். அப்ப அதுவே ஓடிட்டு இருக்குன்னா நம்ம முயற்சியில் அது நடக்க போறதில்லை. ஏதோ பகவத் அனுகிரகத்தால நடந்தாகணும். நம்ம முயற்சியில் நடக்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப சுமாராக நடக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற சக்தி எவ்வளவுக்கு தான் அந்த காரியம் நடக்கும். ஆனால் பெருமானுடைய அனுகிரகத்தால் தான் நடக்கிறதுன்னு சொன்னால் அவர் வசதி பெறே. அது ஒன்றும் எங்க கையில் இல்லவே இல்லையில்ல. இப்போ என்ன சொல்ல வேணுமோ அவர் பண்ண போகிறார். அதற்கு வேண்டிய புத்தியை கொடுக்கணும், சரீரத்தை கொடுக்கணும், அதை நான் உபயோகப்படுத்தணும். அவ்வளோதான் என் வேலையை தவிர. அதனால் திரும்ப இந்த இயற்கைக்கு போகிறோம்னு நினச்சிக்காதீங்கோ, திரும்ப செயற்கைக்கு போகிறோம். இந்த செயற்கைக்கு போக வேண்டான்னு நினச்சா ஆபத்து வந்துடுமோ? பயப்படாதீங்க, ஆபத்தே வராது. இந்த செயற்கைக்கு போகாட்டா கூட ஜகத்தை நடத்தின்னு இருக்கிற சர்வேஸ்வரன் நடத்தத்தான் போறார். நாம் என்ன நினைப்போம், இந்த உலகம் அது மரம் செடி கொடி பிருத்திவி அப்பு தேஜஸ் எல்லாம் அவர் படைச்சிருவார் சுவாமி, என் குடும்பத்தை நான் தானே காப்பாத்தியான். இது ஒரு தப்பான புரிதல். பெரிய விஷயத்தெல்லாம் பெருமாள் பார்த்துடுவார், சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். இப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். பெரியதோ சின்னதோ ஜகத்தின் நிர்வாகம் பகவானிடத்துல தான் உள்ளது. அது சின்ன சின்னதுலேருந்து தொடங்கி பெரிய பெரியது வரை. ஒரு கதை உங்களுக்கு தெரியுமே, பெரியாழ்வார் புஷ்பகைங்கரம் பண்ணியிருந்தார், சிவலிபுத்தூரில் அவதரித்தார். ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம், ஆண்டாளுடைய திருத்தந்தையார். ஆனிதன் நில் சோதரியத்தன் அவதரித்தான் வாழியனுட்டு அவர் தான் திருப்பல்லாண்டு பாடினார், பெரியாழ்வார் திருமொழி பாடினார். தினப்படி பூத்தொழுக்கு தெரியும், சமர்ப்பிக்கு தெரியும், அவ்வளோதான் அது தெரியும். மதுரையில் பெரிய சதஸ் ஏற்பாடு பண்ணால் வல்லபதேவன்கிற பாண்டிய மன்னவன், அதுக்கு ஊரில் இருக்கிற வித்வான்கள்லாம் கூட்டான். ஆறு கடவுள்னு ஸ்தாபிச்சாகணும், தத்துவம் தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை. எல்லாரும் வந்துட்டார். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றுன்னு சொல்கிறோம் இல்லையோ. அப்போது ராத்திரி சொப்பனத்தில் பெரியாழ்வாருக்கு பெருமாள் வரார். அங்கே இந்த மாதிரி சதஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், நம்ம பற்றி நீர் போய் பேசணும், பேசும் என்ன பெரியாழ்வார் சொல்கிறார். எனக்கு ஒன்றும் அதெல்லாம் அறிவும் கிடையாது, சாமர்த்தியமும் கிடையாது, நான் ஏதோ தோட்டம் வச்சு உங்கள் கைங்கிறமெண்ட்டிருக்கேன், என்ன போய் போய் சொல்கிறீரே அப்படின்னு பெரியாழ்வார் கேட்டார். பெருமாள் சொன்னார், அப்போ இந்த தோட்டம் வைத்து பூ தொடுக்கிறத நீரா பண்ணிட்டதா நினைப்போ, இதை நீரே பண்ணிட்டீர், சதஸ்தில் போய் என்னை பற்றி பேசணும்னா மட்டும் பெரிய புத்தி வேணும், இதுன்னா நீரே பண்ணிப்பீர் நினச்சிட்டீரானா? தப்பு புரிஞ்சுனுட்டேன், இதுவும் உன்னர்குலத்தால் தான் நடந்தது, அதுவும் உன்னர்குலத்தான் அப்படின்னா அதையும் பேசலாம் இல்லையோ. உமக்கு இதுக்கு என்ன அதுக்கு என்ன? இப்போ நான் தான் அனுகிரகித்து பண்ண போகிறேன்னா தோட்டம் வச்சாலும் அவ்வளவு தான், வித்வத் சதஸில் பேசினாலும் அவ்வளவு தான். நீர் பண்ண போறேன்னு நினைச்சுன்னா தோட்டமும் நடக்காது, வித்வசாசம் நடக்காது. ஆகுது, இது நாம திரும்பி போயிடமே சிக்கினுட போறோமேங்கிற பயப்பட தேவையில்லை, சிக்கிக்கவே மாட்டோம். எப்ப பிரம்மத்திடத்தில் புத்தி ஏற்பட்டு போறதோ அப்ப மற்றது செயற்கைன்னு தெரியும். அது செயற்கைன்னு புரிஞ்சுட போறதேன்னு பயப்படாதீங்கோ, அது புரிஞ்சதுனால எந்த கெட்டது நடந்துடாது. அந்த தானே நமக்கு ஒரே பயம், இது செயற்கைன்னு தெரிஞ்சுட்டு நம்ம குழந்தைகிட்டே என்ன, இப்போ இவன் ஞானம் பிரம்மச்சாரியா இருக்க போறேன்னு சொல்ல போய் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் ஆரம்பித்து, திடீர்னு இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், பிரம்மத்தை தேட போகிறேன், ரிஷிகேசில் போய் உட்காந்துக்கு போகிறேன், இதெல்லாம் நம்ம குழந்தைகள் பேசினாலே நம்ம ரொம்ப அதிர்ந்தே படுவோம். என்னாச்சு, நான் பாட்டுக்கு ஏதோ பொண்ணு பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இவன் என்னென்னா ஏதோ உபனிஷத்தை தேடுறேங்கிறான், ரிஷிகேஷுக்கு போகிறேங்கிறான், இதெல்லாம் நடக்குமாண்ணா? ஏன் தேடக்கூடாதா? வியாசர் தேடினா மட்டும் வசத்தி, நம்ம பிள்ளை தேடினா மட்டுமா? வியாசர் ரிஷிகேஷுக்கு போகிறான்னு ஒன்று என்னமா போனேன், வியாசர் ரிஷிகேஷுங்கிறா. ஆனால் நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் ஹரித்வார்னு சொன்னால் மட்டும் ஒழுங்காக கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு வழியப்பார். என்ன ஹரித்வார்னா, அப்போ வியாசருடைய அப்பா என்ன ஹரித்வார்னு கேட்டிருந்தாருன்னு என்ன இருக்கும்? மகாபாரதமே கிடச்சிருக்காது, எதுவுமே கிடச்சிருக்காது. அதனால நம்மகிட்டே என்ன ஒன்று, இந்த செயற்கையாகத்தான் இருக்கணும், நாமே நினச்சிக்கூடாது. இயற்கை ஜீவனுக்கு பரமாத்மா தான், அதுக்குரிய இயற்கையான ஓட்டத்தில் ஜலம் ஓடத்தான் ஓடும். ஜலத்தை கீழேந்து மேலே ஏற்றணும்னா தான் யந்திரம் வேணும், மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு ஒரு யந்திரம் வேண்டாம். நம்ம வேலைக்கு போகிறது குடும்ப விஷயத்தில் ஈடுபடணும்னா தான் செயற்கை யந்திரம் வேணும். இயற்கையில் பிரம்மத்தோடு ஈடுபடுறதுக்கு யந்திரமே தேவையில்லை, அதான் இயற்கையாச்சே. ஆகவே பகவான் ரட்சிப்பார், இதில் ஒன்று நான் ரட்சிக்கிறதுக்கு இல்லை. நாம் அவரிடத்துல ஈடுபாட்டோடு இருந்தோம்னால் மற்ற வேலைகளும் தன்னடையே நடக்கும். எவ்வளோ தூரம் தெரியுமா, இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கதை படித்தேனே, அக்பர் பீர்பல் ரெண்டு பேரும் போயிட்டு இருந்தாலும் அரோ ஒரு கதை அனுப்பிச்சுட்டே இருக்காள் இல்லையே, மின்னஞ்சல்ல அவள் ரெண்டு பேரும் ஒரு காட்டுக்கு போயிருந்திருக்கா. பீர்பல் அந்த காட்டை பார்த்தோடனே வால்மீகியினுடைய காடாட்டம் இருந்திருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்து தான் ராமநாமத்தை சொல்லணும்னு ஒரு தோணித்து உட்காந்துட்டார். ராமநாம ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கோபம் அரசனுக்கு. வழி சாப்பாட்டுக்கு வழி தெரியல, பசி வயத்தை கிள்றது, அங்கங்கே போய் தேடி சோறு எடுத்துன்னு வரியான்னு பார்க்கறத விட்டுட்டு உட்காந்து ராமநாமத்தை சொல்லிட்டுருக்கே வா போகலாம்டா. எனக்கு இந்த இடத்துல ராமநாமம் தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கே சொல்லிட்டுருக்கேன், நீர் வேணா தேடிக்க முட்டார் சரிப்போ அப்படின்னு கோவிச்சுன்னு போனால் ரெண்டு மைல் தள்ளி எங்கள் ஓர் குடிச்சிருந்தது. போனார், ரொம்ப பசின்னு சொன்னார். வந்த வாழ்க்கையும் அரசன் கூட தெரியல, சரி பசின்னு சொல்கிறே தரேன் அப்படின்னு சாப்பாடு கொடுத்தா. இருந்தாலும் பீர்பலை விட்டு கொடுக்கறதுக்கு ராஜாவுக்கு மனசு இல்லை. என் கூட ஒருத்தர் வந்தார், அவர் என்னமோ ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கும் ஒரு கை சோறு கொடுக்கும் சரின்னு ஒரு பொட்டலத்தை வாங்கிட்டார். வாங்கிட்டு நேராக திரும்பி போய் கொடுத்தார். பீர்பல் வாங்கிட்டு சிரிச்சுட்டே ராமநாமத்தை சொல்லிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டார். இப்போ அரசன் கேட்கிறார், பார்த்தியா நீ வேலை இல்லாத ராமநாமத்தை சொல்லி உட்காந்துருந்துருக்கியே, நான் போகவே தான் கடைசியில் பாருங்க. அவர் திரும்பி கேட்டார், நீ போனீரா தேடி வந்தீரோ இல்லையோ, போயிட்டு நீர் அரசன்னே சொல்லிக்க முடியாமல் யாரோ ஒரு ஆண்டிய நடத்துல போய் நீர் பிச்சை கேட்டிருக்கீர், இதுதான் உமக்கு கிடச்சிது. இப்போ நான் ராமநாமத்தை சொல்லியிருந்தா அரசன் எனக்கு சாப்பாடு எடுத்துன்னு எனக்கு என்ன வந்தது உமக்கு என்ன வந்ததுன்னா, ஆகவே எதுக்காக சொல்ல வரேன்னா, இது நாம தான் ரட்சிச்சுக்கிறோம், நாம தான் ரட்சிச்சுக்கிறோம் என்ன சொல்லி லாபம் இல்லை. இந்த ஜெகத் ரட்சகம் பகவானுடையது, அப்போ அவர் தான் ஜெகத்தை ரட்சிக்கிறார்னு புரிஞ்சு போச்சு. அவருக்கு பிடித்ததைத்தான் செய்வேன், பிடிக்காததை செய்ய மாட்டேன். மகாவிஸ்வாசம், அவர் நம்ம ரட்சிப்பாருங்கிற உறுதி. மூணு முடிஞ்சது. ஆனுகூல்ய சங்கல்பா, பிராதிகூல்ய வர்ஜனம், ரட்சிஷதீதி விஸ்வாசா, கோக்திருத்த வர்ணன் ததா. நீ நமக்கு ரட்சகன், கோப்தான காப்பாளன், நீ நமக்கு கோப்தா காப்பாளன் என்கிற வேண்டுதல். கோப்திருத்த வர்ணம், தேவரின் அடியேனுக்கு காப்பாளனாக இருக்க வேணும் என்கிற பிரார்த்தனை என்கிற வரித்தல். பகவத் சரண வரணம், பெருமானே உன் திருவடிகளே உபாயம்னு நம்ம ஏற்றுக்கணும் இல்லையோ, அந்த ஏற்றுக்கொள்ளுகிற புத்தி தானே சரணாகதி. ஏன்னா மதிசரணாகதி, துவமேவ உபாய பூதோமே பவ, நீரே அடியேனுக்கு உபாயமாக இருப்பீர் என்கிற வேண்டுதலே சரணாகதி. அந்த சரணாகதி வர்றத்துக்கு என்ன தேவை, மோட்சம் போனங்கிற விருப்பம் எங்கிட்ட கையாலாகாதே என்கிற புத்தி. சரணாதி பண்ணிட்டோம், பண்ணவனுக்கு என்னென்ன ஏற்பட போகிறது, ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் ரட்சிஷதி இது விஸ்வாசா கோப்திருத்த வரணம் ததா, தேவரீர் தான் ரட்சகனாக இருக்கணுங்கிற வேண்டுதல். அப்புறம் கார்பண்யம், என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்லணும். அடியிடத்தில் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் இல்லை, வெக்கப்படக்கூடாது. இது அடியனிடத்து தான் முதல்ல இந்த வெக்கம் வேண்டாங்கிறத பார்த்துட்டோம் இல்லையோ. அடியனிடத்தில் ஒன்றுமில்லை, கிருப்பணனுடைய தன்மை கார்பண்யம், ஒன்றுமில்லைங்கிறத ஆவிஷ்கரிக்கணும். நோத்த நோன்பிலேன், நுண் அறிவிலேன், ஆகிலுமினி உன்ன விட்டொன்னும் ஆற்றகிற்கின்னிலேன், அரவிணனை அம்மானே, சேத்து தாமரை சன்னலூடு மலர் சிறீவரமங்கல நகர் வீர்த்திருந்த எந்தாய் உனக்கு மெகையல்லேன் அங்கே. வானமாமலை தெய்வநாயகப் பெருமானிடத்தில் அம்மாழ்வார் சரணாகதி நுட்டிக்கிறார். நோற்ற நோன்பிலேன் கர்மயோகம் இல்லை, நுண் அறிவிலேன் ஞான யோகம் இல்லை, ஆகிலும் இனி உன்ன விட்டொன்னும் ஆற்றகிற்கின்னிலேன் பக்தி யோகமும் இல்லை. இந்த மூணும் இல்லை, குறையில்லை, ஆனால் நீ இருக்கே இல்லை. ஆண்டாளும் கரவகள் பின்சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து கர்ம ஜான பக்தி யோகம்லாம் இல்லைன்னு விட்டான். பெருமாள் சொன்னார், உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னா எங்கிட்டையும் கொடுக்கறது ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்கினான். இல்லை இல்லை, அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம், யாம் உடையோம் எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் முயற்சித்ததில்லை, நீயா வந்திருக்கியே இருக்கே. அதுதான் சித்தோபாயத்துக்கும் சாத்தியோபாயத்துக்கும் வாசி. நாங்களாக முயற்சித்தது எங்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஆனால் கண்ணனா பார்த்து ஆயர் குலத்துக்குள்ளே வந்து குதிச்சிருக்காரே, அப்போ அவர் தான் சித்தோபாயம். நீயே எங்கள் நீ என்னை தேடி வந்துருக்குச்சே, நான் எதுக்கும் ஒன்று தேடி வரணும். பெரியவர் ஒருத்தர் நீ இருக்கியா நீ இருக்கியான்னு வீட்டில் வந்துட்டுருக்குறச்சே, இது இரும் நான் வந்து உம்மை பார்க்கறது தான் நியாயம், அதனால் நீ உம்மை வீட்டிலே இரும், நீ இப்போ திரும்பி போயிடும் உம்மை வீட்டில் இரும், நான் வந்து தேடினு உங்கள் வீட்டுக்கு அதை தருவேண்ணா. அவர் தான் வந்திருக்காரே நமக்கு வேணும்ட்டு, அப்போ சட்டுன்னு பிடிச்சின்னு காரியத்தை நடக்கிறது தான் புத்திசாலித்தன்மையை தவிர அதை விட்டுட்டு இதெல்லாம் முறையில்லை சுவாமி, நீ திரும்பிப்படும் இங்கே வாண்டானாரான்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அப்போ உந்தன்னை பிறகு பெருந்தானே புண்ணியம் யாம் உடையோம், நீர் எப்போ புண்ணியமாக எங்களுக்குள்ள பிறந்திருக்கிறோ போதுமே, புண்ணியம் நம்மளை தேடின்னு வந்திருக்கிறச்சே, நாம் எதுக்கு புண்ணியத்தை தேடி போக வேண்டும், புண்ணியம் வேணும், அது நான் தேடினானா அதுவா வந்துதாங்கிறதா முக்கியம், இப்போ அதுவாக வந்தால் இன்னும் வசதி இல்லையோ, அதனால தான் உந்தன்னை பெரு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, நாங்கள் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம், நீ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன், இன்னென்ன வேணும், எங்கள்கிட்ட அறிவில்லை உங்கள்கிட்ட குறையில்லை, சேர்த்துக்க வேண்டிதான் நிரப்பிட வேண்டிதானே, இப்போ ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டாகணும், சொத்து இல்லை, மாமனார் பெரிய பணக்காரர், என்ன பண்ணலாம், பாதி சொத்து எழுதி வச்சுட்டு அவர் பணக்காரர், இவர் பாதி குறைஞ்சினும் அவர் பாதி கூடும், சரியா போச்சு இல்லையோ. அதே போலத்தான் இங்கே இப்போ பகவானுக்கு ஒவ்வொரு சொத்து எங்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர் அருளை பாதி இங்கே கொடுத்தாருன்னா நான் அவர் வேறு எடுப்போ போகிறோம். இது சுலபமாக முடிஞ்சு போக போகிற காரியத்துக்கு போய் குழப்பிக்கக்கூடாது வாழ்க்கை. அப்போ அவர்கிட்ட எத்தனை பேருக்கு அந்த சொத்தை கொடுத்தாலும் வசத்துக்கிறதுக்கு அவர்கிட்ட சொத்து இருக்கே. அப்படி இருக்கிறச்சே குறையே இல்லையே. நீரோ குறையொன்னுமில்லாத கோவிந்தன், அடியோங்கள் அறிவொன்னுமில்லாத ஐக்குலம். ஆகவே கார்பண்யம் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்று கிருபனின் தன்மை. கடைசியாக ஆத்ம நிக்ஷேபம், இந்த ஆத்மா ஒன்னுடையதுங்கிற புரிதல். இந்த ஆத்மா என்னோடது இல்லை, ஆத்மா சுதந்திரன் இல்லை, ஆத்மா பரதந்திரன் என்று சொல்லி ஆத்ம நிக்ஷேபம் பெருமானிடத்தில் சமர்ப்பித்து விடுகிறோம். இந்த ஆறு சரணாகதனுக்கு ஏற்படுறது. எப்போ சரணாகதி பண்ணலாம், எப்போ வேணாம், செவ்வாய் வெள்ளி அஷ்டமி நவமி பரணி கார்த்திகை உத்தராயணம் தட்சிணாயணம் ஒன்றும் இல்லை, எப்போ வேணுனாலும் பண்ணலாம். யார் பண்ணலாம், ஆண் பெண் ராட்சசன் அசுரன் குழந்தை வயசானவன், ஏன், திரௌபதி வீட்டுக்கு விளக்காயிருந்த நாளிலே சரணாகதி பண்ணினாள். எப்போ வேணுனாலும் பண்ணலாம், ஆணும் பண்ணலாம் பெண்ணும் பண்ணலாம், யாரும் பண்ணலாம். எப்போ இல்லை, அது கங்கா தீரத்தில் தான் சரணாகதி சுவாமி, நீங்கள் எங்கெங்கயோலாம் பண்ணக்கூடாது. வேணுன்னா யமுனக்கரைக்கு வாங்கோ சரணாகதினா ஒத்துன்னு சொல்லலை, எங்கிருந்தும் பண்ணலாம். இதில் ஆச்சரியம், பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போய் பண்ணுங்கிறதே இல்லை, வந்த இடத்துல பண்ணலாம். விபீஷணன் வந்த இடத்துல தானே பண்ணார், ராமன் அயோத்தியிலேருந்து திருப்புல்லாணி ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டார், விபீஷணன் 10 அடி வந்தான், ராமன் 100 அடி வந்தார். அப்போவே தெரிஞ்சுக்கணும் சரணாகதியில் நம்ம முயற்சி எவ்வளவோ அவர் முயற்சி எவ்வளவுன்ட்டு. அவர் வர்றது இவ்வளவு தூரம் நடந்து வர்றார், இவன் வர்றது இங்கே இங்கே தாவி வந்திருக்கான். அதில் ராமனுக்கு ஒரே வெக்கம், நீ உன் ஊர்லேயே இருந்திருக்கணும் விபீஷணா, நான் அங்கே வந்து ஒன்று ஏற்றுட்டுருக்கணும், ஒன்றை 4 அடி நடக்க வச்சுட்டேன் பார், இது என்னுடைய குற்றம் என்ன ராமன் ஏற்றுக்கிறார்னால், அத்தனை தூரம் ரக்ஷணத்தில் ஊற்றம் பெருமானுக்கு, என்ன அவருக்கு இருக்கிற ஒரே செருக்கு, சொத்தத்தனை நம்மது நம்மது நம்மது, அந்த சொத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரே பொறுப்பு நம்மது. ராத்திரி முழுக்க குரங்குகள்லாம் தூங்கி போச்சு, இத்தனை குரங்குகளும் வந்து இறங்கியாச்சு, திருப்பி ராமேஸ்வர கரையில் உட்காந்துருக்கு, எல்லாம் படுத்து நுணுத்து. ராமன் மட்டும் அம்பராத்துணியோட கையை வில்லும் கையுமா இவ்வளவு பெரிய மைதானத்தை சுற்றி வர்றார். ஹனுமான் விபீஷன் ஜாம்பவராமா தேவதீர் சக்கரவர்த்தி திருமகன் நீர் சுவாமி, நீர் தூங்கணும், நாங்கள் காவல் காக்கணும், இது என்ன குரங்குகள் தூங்கின்னு இருக்கு, நீர் காவல் காக்கிறீர். ராமன் சொன்னார், என் சாப்பாட்டை பறிச்சுடாத விபீஷனா, எனக்கு இருக்கிற உயர்ந்த சோறு என் பக்தர்களை காப்பது தான் எனக்கு சோறு, அதை நீயே காப்பாற்றிக்கிறேன்னு மட்டும் சுருட்டியானா என் சாப்பாட்டை பறிச்சுட்டேன்னு அர்த்தம். இது ராமன் சொல்கிறார். அதனால் நம்ம பூர்வாச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, பெருமானே ரக்ஷகன் அவர்கிட்ட விட்டுட்டா தான் அவருக்கு திருப்தி. அதை விட்டுட்டு நான் ரக்ஷகன் நான் ரக்ஷகன்னு சொன்னால் ஒன்றும் முடியாது, இது வாய்ப்பேச்சு, அதையும் நல்லா புரிஞ்சுப்போம். இன்னொன்று அவருக்கும் பிடிக்காது, அவரை நீ ரக்ஷகன் இல்லையே நான் ரக்ஷகன்னு சொன்னால் சாப்பாடு பறிபோன மாதிரி நினைக்கிறான் பெருமான், எதுக்கு இப்போ அவருக்கு இருக்கிற பிரசாதத்தை நாம் பறிக்கணும். அப்போ அவரே ரட்சிக்கட்டும், சக்தியும் அவர்கிட்ட தான் இருக்குது, பிராப்தியும் அவரிடத்துல தான் இருக்குது, பூர்த்தியும் அவரிடத்துல தான் இருக்குது, வாங்கிக்கிறதுக்கு உரிமை நிறையா நம்மக்கிட்ட இருக்குது, விருப்பம் நிறையா இருக்குது, வாங்கிட்டு போக வேண்டியதானே. இது சுலபமான சம்பிரதாயம், இந்த சுலபமானத்தை நாம் போட்டு நிறைய கணக்கை வச்சு குழப்பிக்கவே கூடாது வாழ்க்கையே ரொம்ப, இது குழப்பம் மிகுந்த வாழ்க்கை. இதே இப்போ நீங்கள் உலக லௌகிக்கத்து போய் பாருங்கள், இதுவா போட்டி நிறைந்த வாழ்க்கை, அவள் எழுதி வச்சிருக்காடு ஆங்கிலத்தில், யாரெல்லாம் போட்டியோட உறுதியோடு இருக்கீழோ, யாருக்கெல்லாம் சக்தி ஓடுற வேகம் இருக்கோ அவன் தான் வாழவே முடியும் ஆங்கிலத்தில் சொல்கிறாள். அது யாருக்கு சொன்னதுன்னா மிருகங்களுக்கு சொன்னது, அதை போய் நம்ம வச்சுக்கலாமா எங்கேயானு. ஏன்னா ஒரு காட்டில் இருக்கிற மிருகம் ஒழுங்காக இருக்கணும்னா அது ஓடி ஆடி வேட்டையாடினா தான் அது வாழும், இல்லைனா இன்னொன்று அதை அடிச்சுப்படும். நாம் நினச்சிட்ருக்கோம் நம்மளும் இதே மாதிரி தான், வெட்டையாடிட்டே இருந்தால் தான் வாழ முடியும்னா, தப்பாக புரிஞ்சுட்ருக்கோம் வாழ்க்கையன்னு அர்த்தம். அது வாழ்க்கையே அல்ல, இந்த வாழ்க்கை கர்மத்தை தொலைச்சி பெருமான் அடையிறதுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, அந்த வாய்ப்பை ஒழுங்காக பழக்கப்படுத்தினோன்னா போகும். அதை போட்டு குழப்பி இந்த கணக்கு அந்த கணக்கு அப்படி போட்டு இப்படி போட்டு இதை பண்ணால் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் 58 வயசில் நிற்க போகுது, ஓய்வுன்னு கொடுத்துட்றா பாருங்கள். ஒரு மாலை கையில் ஒரு பூச்செண்டு சுவாமின்னு எழுந்துருடலாம் அப்படின்னு சொல்லிட போகிறார். அதுக்கப்புறம் இவர் திரும்பி வந்தப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க போகிறார் இருப்பார், அது நேத்தி வரைக்கும் ஒரே ஓட்டம், இன்னைக்கு உட்காரணம் பாருங்க தண்டனையாட்டம் இருக்கும். என்ன அப்போ தான் என்ன சொல்லுவா, என்னென்ன வீட்டு வேலையெல்லாம் நேத்திய வரைக்கும் பண்ணலையோ சும்மா தானே இருக்கு போனால் என்ன இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, இதுக்குத்தான் சின்ன வயசுலேயே சும்மா இல்லாமல் பக்திமானாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா சின்ன வயசுலலாம் சும்மா இருந்துட்டு திடீர்னு 60 வயசுக்கு பக்தின்னா தான் ஆபத்து. இது சின்னதுலேருந்தே பக்தியில் இருந்துட்டோம்னா ஒரு சமச்சீர் சமமாக வாழ்க்கை நடந்துட்டு போகிறதோ இல்லையோ, அதனால் எப்போதோ பக்தி ஆகிட முடியாது. சின்ன வயசுலேருந்து ஆய்க்க வேண்டிதான். இப்போ நீங்கள் ஒரே ஒரு கேள்வி, ரெண்டே நிமிஷம் முடிச்சுடுறேன். ஆக சரணாகதனுக்கு பக்தி கிடையாதுங்கிறீரா? நீங்கள் கேட்கலாமே, அதான ஒரே கேள்வி. இப்போ இத்தனை நாள் நான் சொன்னதில் என்ன கோபம் வரலாம் உங்களுக்கு? ஆமாம், இத்தனை நாள் நான் பக்தி பக்தின்னு ரொம்ப வசத்தியாக நடிச்சிருந்தோம், இப்போ என்ன சரணாகதி தான் வசத்தி பக்தி கிடையாது முடியிறான்னு? பக்தி மூலம் மோட்சம் போகிறது கிடையாதுன்னு சொன்னேன். பக்தி இல்லைன்னு சொல்லவே இல்லையே. பெருக்கிறதோ முழுகிறதோ கோலம் போடுறதோ இதை ஒன்றொன்றும் பக்தின்னு பார்த்தோமோ இல்லையோ? நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, தியானிக்கிறது, இதெல்லாம் பக்தி. சரணாகதி பண்ணின பிற்பாடு, பெருமான் தான் உபாயம்னு தெரிஞ்சின்ற பிற்பாடு இது இத்தனை பக்தியும் பண்ணலாம். அப்போ மட்டும் என்ன பண்ண போகிறோம்? சரணாகதி முடிந்த பிற்பாடும் கோலம் போட போகிறோம், பெருக்க போகிறோம், முழுக போகிறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ண போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், தீர்த்தமாட போகிறோம், எதுவோ பண்ணிட்டுருக்கு போகிறோம். அப்போ முன்னாடியும் பண்ணி பின்னாடியும் பண்ணி இது என்ன வித்தியாசம்? இப்போ அப்போ மட்டும் பக்தி குற்றம் நீரே, இப்போ மட்டும் பண்ணுறீரேன்னா? அப்போ அதுதான் மார்க்கம் நினச்சேன். இதன் மூலமாக தான் மோட்சத்துக்கு போகிறேன்னால் அப்போ அது மார்க்கம், அது உபாயம், அது எப்போ வேணுனாலும் மோட்சம் கொடுக்கும். ஆனால் இங்கே பெருமான் மூலமே மோட்சம் போகிறேன். அப்போ பக்தி பண்ணிட்டு இருக்கிறேன்னா அதை மார்க்கமாக நினைக்கல, அதை கைங்கரியமாக நினைக்கிறேன். அதான் வித்தியாசம். ஏற்கனவே பண்ண பக்தி மார்க்கம் உபாயம். இப்போ சொல்ல சரணாகதிக்கு அப்புறம் சொல்லப்படுற பக்தி வேலை அதே தான், ஆனால் கைங்கரியமாக கைங்கரியமாக பண்ணுறோம் விட்டாலே கொஞ்சம் அப்படி இப்படி தப்பினா ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அதை கடமையாக பண்ணுறோம்னு சொன்னால் கொஞ்சம் தப்பாக இருந்தால் வெளிதமிச்சிருவான், இது ஒன்றும் சரியில்லை போட்டுவார் விடுவான். நம்ம கைங்கரியம், அதாவது இப்போ பல பேர் வருவா, நான் இந்த உங்களுக்கெல்லாம் சாதம் பரிமாறுறேன், தன்னார்வ தொண்டர்கள் வரமோ இல்லையோ, அதுக்கு காசு பணம் கிடையாது. தன்னார்வ தொண்டர்களாக வந்தாலே கேள்வி கேட்க முடியாதுன்னு அர்த்தம். அவள் வந்தா வருவா, வராட்டா இல்லை, சேர்த்துட்டா சேர்த்துக்கலாம், இல்லாட்டா இல்லை, வந்தால் சரி என்னமா வந்தான்னு கொண்டாடணும். வரல, இன்றைக்கி எதுவும் முடியல போல் இருக்கு, அதனால் அவள் வரலை. இதே முதலாளிகிட்ட வேலை போக்க போகிறச்சி இன்றைக்கி போகாத இருந்து பார்ப்போம் ஏன் வரலன்னுவான். தன்னார்வ தொண்டர்னா அந்த கேள்வி கேட்க முடியாது. அதே போல தான் இங்கே இப்போ சரணாகதிக்கு அப்புறம் பக்தி பண்ணிட்டு இருக்கோம்னா பெருமாள் கேள்விலாம் கேட்க முடியாது. இந்த மட்டும் வந்தானே, இப்போ நான் தான் கொடுக்குறேன்னு ஒத்துண்டாச்சு, இப்போ போனா பொறுத்து நம்ம கை கறி பண்ணிட்டுருக்கான், இருக்கிறத ஒழுங்காக வாங்கிப்போம் அப்படின்னு அவர் ஏற்றுன்றார். அப்போ பக்தி உண்டு, கைங்கரிய ரூபமாக உண்டு. பக்தி இல்லை, உபாயமாக இல்லை. இதைத்தான் வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல சரணாகதனுக்கு பக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரணாகதனுக்கு சரணாகதிக்கு அப்புறம் பக்தி உண்டு, ஆனால் உபாயமாக இல்லை, கைங்கரியமாக உண்டு. அந்த கைங்கரியமாக பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஏற்கனவே இருந்த ஆபத்தெல்லாம் இதில் இல்லையான்னு கேட்பட இல்லையோ? துளி கூட சுவாத்திரம் இல்லையே. எப்போ ஆத்மாவே அவனதுன்னு புரிஞ்சுட்டோமோ, இப்போ தானே சொன்னேன், எப்போ ஆத்மா அவன் சொத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அகங்காரத்துக்கு இடமே இல்லை. எப்போ மோட்சம் கிடைக்கும்? அது ரொம்ப பிறவிகள் போகும் நிறைனான். இது சரணாகதி பண்ணால் அதே பிறவியின் இறுதியில் மோட்சம். எந்த பிறவியில் சரணாகதி பண்ணுறோமோ அதன் கடைசியிலே மோட்சம் கொடுத்துட்றார். ஏன் தள்ள மாட்டாரா? அப்போ மட்டும் கர்மங்கள்லாம் நிறையா தொலையணும் நிறே. இப்போ இல்லையான்னா இப்போ கர்மங்களை தொலைக்கிற பொறுப்பு பெருமானிடத்தில் படுத்த இல்லையோ? அந்த பொறுப்பு எங்கிட்ட இருந்தால் தானே எப்போ தொலையும்னு எனக்கு தெரியல. இந்த பொறுப்பு எப்போ அவர்கிட்ட போயிடுத்தோ சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, அத்தனை பாபத்தை நிமிஷத்தில் போக்குறேங்கிறார். அவர் சக்தி ஒரு நிமிஷத்தில் போக்கிடுறதுக்கு ஒரு சக்தி இருக்குது, எனக்கு அந்த சக்தி இல்லை. என் சக்தியை பார்த்தா தானே நாளாகுது, அவர் சக்தியை பார்த்தா அரை நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடுமோ இல்லையோ? ஆக இந்த பிறவியிலேயே முக்தி கிடைக்கும். அகங்காரத்துக்கு இடமே இல்லை. பெருமானே நம்மை தேடி வந்திருக்கிறார். நாமாக பற்றினால் தப்பினாலும் தப்பும், அவராக பற்றினால் தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே சரணாகதனாய் பெருமானிடத்தில் மோட்சத்தை வேண்டி அது கிடைக்கும் வரை இருக்கும் நாள் கைங்கரியத்தில் ஈடுபட்டு கிடைத்த அன்று வரவேற்று கல்யாணம் பண்ணி கொள்ளுமா போலே வைகுந்தத்தை அடைகிறான், அடைந்து இன்பப்படுகிறான் என்பது பூர்வாச்சாரியர்கள், ஆழ்வார்கள், ரிஷிகள் ஆகிய அனைவரும் சாதித்து வைத்த உண்மை. அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. வேற புகழடமற்றவன்கிறது தான் கையில் ஒன்றுமில்லைன்னு சொல்லிக்கிறது. புகழொன்னில்லா அடியேன், துளிய அகங்காரம் கிடையாது பரதந்திரன், உன் அடிக்கீழ் உபாயமாக உன்னுடைய திருவடிகளையே அமர்ந்து புகுந்தேன், பற்றினேன், உறுதி கொண்டேன் என்று சரணாகதியின் உயர்ந்த கருத்தை நம்மாழ்வார் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரத்தில் சாய்த்தார். அடியன் வரும்போது முந்தானா கார்த்தாலே அந்த இடத்துல இந்த பாட்டை சொல்லித்தான் ஆரம்பிச்சேன். இப்போ அதே பாட்டோட முடிச்சுடுறேன். அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பார் மகாலட்சுமி திருவடிகளை புருஷகாரமாக பற்றி பெருமான் திருவடிகளை உபாயமாக பற்றி நம்மிடத்தில் ஒன்றுமில்லாமல் அவன் அனுகிரகத்தாலேயே நிருகேதுகமான கிருபா கடாட்சத்தாலேயே முக்தி பெறுகிறோம். அது கிடைக்கும் நாள் வரை, இந்த பிறவின் இறுதியில் கிடைக்கும், அது கிடைக்கும் நாள் வரை கைங்கேற்றம் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழ்கிறோம். இப்படிங்கிறதே திரும்ப 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 நினைக்க நினைக்கத்தான் அதில் உறுதி ஏற்படும். இதில் பெருசாக சந்தேகப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. சுலபமான காரியம், எல்லாரும் சரின்னு ஏற்றுக்கொண்ட விஷயம். அந்த பெருமான் திருவடிகளிலே பிரதிபத்தி ஏற்பட்டு கைங்கேற்றம் சிறக்க அனைவரும் இருக்கணும். எல்லாருடைய அனுகிரகமும் கிட்டட்டும். ஸ்ரீஹக்காந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம். ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். தஸ்மை ராமானுஜாச்சாரியாய நம பரமயோகினே. யஸ்ருதிஸ்மிருதிசூத்திராணாம் அந்தர்ஜரமசீஷமத் மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைச்ச பூர்வைராச்சாரியை சத்ருதாயாஸ்து மங்களம் என்று சொல்லி, இங்கே எல்லாருக்கும் வந்திருந்து ஏதோ வேலை வாய்ப்பு அது இருந்தால் கூட வந்திருந்து நடத்தினோம் இல்லையோ, மூணு நாள் வந்ததுக்கு உங்கள் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி. இதை நடத்தின ஆஸ்திக சபையார் அவர்களுடைய இடையே அங்கேருந்து ரொம்ப தூரம் தொடர்பு கொண்டு கூட்டுன்னு வந்த ஸ்ரீமான் சுந்தர் அவர்கள் அவள் குடும்பத்தால் ரொம்ப நாளாக அடியவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சவா. அவள் அப்பா எங்கள் எங்கள் அப்பாட்டே காலக்ஷேபம் கேட்டோம், அதனால் அவனவனா தெரிஞ்சவா. அவர்களுடைய குடும்பத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் பகவானுடைய கட்டாட்சம் ஏற்படட்டும்ங்கிறத பிரார்த்திச்சிந்து அமைகிறேன்.